السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. الله من علي أرهلي دنيا تكريا سهودر سهودر هلي فريور هلي الله تعالى உங்கள் வருகையை ஏற்றுக்கொள்வானாக. நல்ல விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பேசுவதற்கு, சத்திய செய்திகளை உரைப்பதற்கு அல்லாஹு தஆலா உதவி செய்வானாக. தீய வார்த்தைகளை விட்டும், தீய சிந்தனைகளை விட்டும், அனைத்து விதமான வழிகேடுகளை விட்டும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக. இந்த நிகழ்ச்சியை மிக சிரமத்தோடு ஏற்பாடு செய்து அதற்கான தயாரிப்புகளை எல்லாம் செய்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மை மறுமையின் நன்மைகளை தந்தருவானாக. ஆமீன் பிரஹ்மத்திக்க யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். ஜகாத். ஜகாத் என்பது இஸ்லாமிய கடமைகளில் மிக மிக முக்கியமான கடமை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அல்லாஹ் தபாரக்கு வ தஆலா அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றானே. இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி கூறுவது. இரண்டாவது, தொழுகையை நிலை நிறுத்துவது. மூன்றாவது, ஜகாத்தை கொடுப்பது. நான்காவது, நோன்பு நோற்பது. ஐந்தாவது, அல்லாஹுவுக்காக அல்லாஹுடைய வீட்டை ஹஜ் செய்வது. குர்ஆனுடைய ஏராளமான வசனங்களில் தௌஹீதோடு அல்லாஹுவை ஒருவனாக அவனை மட்டுமே வணங்க தகுதியானவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹுவின் தூதரை ரசூலாக நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கொள்கையோடு இரண்டு வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் சேர்த்தே கூறிக்கொண்டு வருவான். சில இடங்களிலே நற்பண்புகளையும் அல்லாஹ் சேர்த்து சொல்வான், சில இடங்களிலே தீமைகளை எச்சரித்தும் அல்லாஹ் சொல்வான். பல இடங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் அல்லாஹு தஆலா தௌஹீதோடு சேர்த்து இஸ்லாமிய அடிப்படை கொள்கையாகிய ஏகத்துவ கொள்கையோடு தொழுகையையும் ஜகாத்தையும் சேர்த்து சொல்கிறான். பெரும்பாலான இடங்களில் தொழுகையிலிருந்து ஜகாத்தை அல்லாஹ் பிரித்தது இல்லை. பெரும்பாலான இடங்களில் தொழுகையிலிருந்து அல்லாஹ் ஜகாத்தை பிரித்ததில்லை. அகீமு ஸலா வ ஆது ஜகா. தொழுகையை ஸலாத்தை நீங்கள் நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டுக் கொண்டே வருகிறான். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் நீதத்தின் மீது, நேர்மையின் மீது, வணக்க வழிபாடு என்ற அந்த ஏக இறைவனை வணங்குவதன் மீதும் மக்களுக்கு நன்மை செய்வதன் மீதும் அமைக்கப்பட்ட ஒரு நடுநிலையான நேர்மையான நன்மையை மட்டுமே நாடக்கூடிய நன்மையை மட்டுமே பரப்பக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா தன்னை வணங்குவதற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை அளித்திருக்கிறானோ, ஒவ்வொரு மனிதனும் தன்னை படைத்த இறைவனை அறிந்து அவனை வணங்க வேண்டும். வமா கலத்துல் ஜின்னவல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு ஒரு நோக்கத்தில், வேறு ஒரு குறிக்கோளில், வேறு ஒரு லட்சியத்தில், வேறு ஒரு அடிப்படையில், வேறு ஒரு எண்ணத்திற்காக நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறானே சகோதரர்களே. அந்த மார்க்கம் எந்த அளவிற்கு அடியார்கள் அல்லாஹுடைய இந்த படைப்புகள் அல்லாஹுவை வணங்க வேண்டும், ரப்பை படைத்த இறைவனை அறிந்து அவனை வணங்க வேண்டும், வணக்க வழிபாடுகளை அவனுக்கு மட்டுமே கலப்பற்ற முறையிலே செய்ய வேண்டும் என்று இந்த மார்க்கத்தின் மூலமாக அந்த ரப்பு கட்டளையிடுகிறானோ, அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு நன்மை செய்பவராக இருக்க வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்பவராக இருக்க வேண்டும், ஒருவர் மற்றவரோடு அன்போடு பாசத்தோடு ஈகை குணத்தோடு தயாளத்தன்மையோடு தாராளத்தன்மையோடு கொடைத்தன்மையோடு கொடுக்கின்ற பண்போடு இருக்க வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கத்தின் இரண்டாவது அம்சமாகவே அல்லாஹ் ஆக்கிவிடுகிறான். அல்லாஹு தஆலா கூறுவதை பாருங்கள், وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ. உலக மக்களுக்கு முன்னோர் பின்னோர் அனைவருக்கும் என்ன கட்டளை கொடுக்கப்பட்டதென்றால், அல்லாஹ் ஒருவனை வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அந்த படைத்த ஏகனுக்கு பரிசுத்தமாக்கி அவனை மட்டுமே வணங்க வேண்டும். وَيُقِيمُ الصَّلَاةَ, அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த தொழுகையை ஸலாத்தை நேரம் குறிப்பிடப்பட்ட இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா வஅக்கிமி ஸலாத லிதுலூக்கி ஷம்ஸி இலா கஸக்கி லைல் வகுர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ர் கான மஷ்ஹூதா. மனிதனே, நீ தூங்குவதற்கு முன்பாக உன்னை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவனை வணங்கிவிட்டு அன்று உன் வாழ்க்கையில் நடந்த பாவங்களுக்காக வருந்தி நாளை வாழ்க்கை நன்மையான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதற்காக உன்னை படைத்த ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு நீ படுக்கைக்கு செல். காலையில எழுந்தவுடன் இறைவா என்னை இன்று வாழ்வதற்கு நான் இன்று வாழ்வதற்கு எனக்கு அறிவுரித்தாயே, இன்று எனக்கு வாழ்க்கையை கொடுத்தாயே, நன்மைகளை தா, தீமையிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள், நெருக்கடியிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள், ஒருமிக்க வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கை எனக்கு கொடு என்று பிரார்த்திப்பதற்கு ஒரு தொழுகையை கடமையாக்கி பிறகு அவன் தொழிலிலே வேலையிலே இருக்கும் பொழுது அல்லாஹுவை படைத்த இறைவனை மறந்துவிடக்கூடாது, மீண்டும் வா என்று ஒவ்வொரு தொழுகைக்கு அல்லாஹ் அழைத்து பிறகு உணவுக்கு பின் ஓய்வெடுத்ததற்கு பிறகு அசர் தொழுகைக்கு அவனை அழைத்து பிறகு சூரியன் மறையும் போது மகரிபு தொழுகைக்கு அவனை அழைக்கிறான் அல்லாஹு சுப்ஹானஹு. சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அடியானை தன்னோடு நெருக்கமாக்கி வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். எனவேதான் தௌஹீதையும் தௌஹீது சார்ந்த இபாதத்துகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நீங்கள் தொழுகையின் மூலமாக அல்லாஹுவை நெருங்குகிறீர்கள், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவதன் மூலமாக அல்லாஹுவை நெருங்குகிறீர்கள், நீங்கள் ஜிக்ர் செய்வதன் மூலமாக அல்லாஹுவை நெருங்குகிறீர்கள், நீங்கள் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக அல்லாஹுவை நெருங்குகிறீர்கள், ஜகாத்தின் மூலமாக ஹஜ்ஜின் மூலமாக நோன்பின் மூலமாக அல்லாஹுவை நெருங்குகிறீர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி நூற்றுக்கணக்கான வழிபாடுகளை அல்லாஹு தஆலா அதில் தான் ஒருவனை மட்டுமே முன்னிறுத்தி இந்த அடியான் வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்ற இந்த மார்க்கத்திலே ஐபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஐபாதத்து செய்யாதவன் வழிபாடுகளை செய்யாதவன் முஸ்லீமே இல்லை. யார் ஒருவன் ஐந்து நேர தொழுகைகளை தொழவில்லையோ அவன் முஸ்லீம் அல்ல.
அவனுக்கும் இஸ்லாமிற்கும் சம்பந்தம் கிடையாது என்று கட்டளை பிறப்பித்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதே நேரத்தில் இந்த மனிதன் சமூகத்திலே ஏனைய படைப்புகளோடு எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய அந்த ஒழுக்கங்களையும் அந்த ஒழுக்கத்தின் அடிப்படைகளை இஸ்லாமிய மார்க்கத்தின் கட்டளைகளாக கடமைகளாக ஆக்கிவிட்டார். ஆகவே தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَيُقِيمُ الصَّلَاةَ وَيُؤْتُ الزَّكَاةَ وَذَلِكَ دِينُ الْقَيِّمَةِ. முமின்களே, உங்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அப்படியே ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இது முன்னோர் பின்னோர் எல்லோருக்கும் இந்த கட்டளை இருக்கிறது. எல்லா நபிமார்களுக்கும் இந்த கட்டளை, எல்லா உம்மத்துகளுக்கும் இந்த கட்டளை. வஉஸ்ஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா துந்து ஹய்யா. இறைத்தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்து அவர்கள் குழந்தையாக இருக்கும் போதே சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு கட்டளை இருக்கிறார், நான் சொல்ல வேண்டும் என்று எனக்கு கட்டளை இருக்கிறது, ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளை இருக்கிறது. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஜகாத் என்பது ஒரு சாதாரணமான வணக்கமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். இறை மார்க்கத்தின் அடிப்படை அம்சங்களில் ஒன்றான கடமையாகும் இது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் கொடுத்த பொருளை அல்லாஹ்வின் அடியார்களுக்கு கடமையாக ஒவ்வொரு முஸ்லிமும் கொடுத்தாக வேண்டும். எனவேதான் நமது மார்க்க அறிஞர்கள் முன்னோர் ஜகாத்துக்கு தமிழிலே அர்த்தம் வைத்த போது மார்க்க வரி என்று சொன்னார்கள். ஜகாத்திற்கு அர்த்தம் பொருள் கூறும் பொழுது என்ன பொருளை சொன்னார்கள், இது மார்க்க வரி. நீ எப்படி முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால் நீ ஐந்தாறு தொழுகைகளை தொழ வேண்டுமோ அப்போதுதான் உன்னை முஸ்லீமாக ஏற்றுக்கொள்ளப்படுமோ, அப்படியே நீ முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால் உனக்கு அல்லாஹ் குறிப்பிட்ட அளவு செல்வத்தை கொடுத்திருந்தால் நீ இந்த மார்க்கத்தில் இந்த மார்க்கத்திற்குரிய வரியை கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும்? தெளிவான விளக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான், இன்னமஸ் ஸதகாது லில்ஃபுகராயி வல்மசாகீனி வல்ஆமிலீன வல்முஅல்லஃபத்தி குலூபுஹும் வல்காரிமீன வஃபீ ஸபீலில்லாஹி வஃப்னிஸ் ஸபீல். ஃபகீர், இல்லாத ஏழைகளுக்கு கொடுங்கள், அறவே இல்லாத ஏழைகளுக்கு கொடுங்கள். மிஸ்கீன், சம்பாதிக்கிறார் ஆனால் செலவுகளோடு வருமானம் நிறைவேறி விடுகிறது, கையிலே எந்த விதமான மிச்சமும் இருப்பதில்லை, அவருடைய தேவைகள் ஏதோ நிறைவேறுகின்றன ஆனால் அவருக்கு அவருடைய வியாபாரத்திலோ அல்லது தொழிலிலோ எந்த மிச்சமும் இருப்பதில்லை, அப்படிப்பட்ட மிஸ்கீன்களுக்கு நீங்கள் கொடுங்கள். கடன்பட்டவர்கள் தொழில் செய்தார், வியாபாரம் செய்தார், அதிலே அவருக்கு கடன் ஏற்பட்டு விட்டது, விபத்துகளால் கடன் ஏற்படலாம், அல்லாஹ்வுடைய சோதனைகளால் கடன் ஏற்படலாம், அப்படி கடன்பட்டவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். அடிமைகளை உரிமையிடுவதற்கு எவ்வளவு தொகையாக இருந்தாலும் அடிமைகளை வாங்கி நீங்கள் உரிமையிடுங்கள். நீங்கள் யாரை இஸ்லாமின் பக்கம் நெருக்கமாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படிப்பட்டவர்கள் மாற்றார்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஜகாத்தை கொடுத்து இஸ்லாமின் பக்கம் அவர்களை நெருக்கமாக்குங்கள். அல்லாஹ்வின் பாதையிலே நன்மையான காரியங்களிலே மாணவர்களை படிக்க வைப்பது, சமுதாயத்திற்கு நன்மைகளை செய்வது என்ற நன்மையான காரியங்களிலே நீங்கள் ஜகாத்தை கொடுக்கலாம். அந்த ஜகாத்தை வசூல் செய்வதற்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு நீங்கள் ஜகாத்தை கொடுக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுல இந்த முதல் இரண்டு விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இன்னமஸ் ஸதகாதுல் ஃபுகராஇ வல் மசாகின். நீங்கள் தர்மம் கொடுக்க வேண்டும் ஃபகீர்களுக்கு, ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு. வல் மசாகின், வசதி இல்லாத வறியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இதை ஒரு முஸ்லிம் விரும்பினால் செய்யலாம், விரும்பாவிட்டால் செய்யாமல் இருந்து விடலாம் என்பதற்கு அனுமதி கிடையாது. முஸ்லிம் விரும்பினால் ஜகாத்து கொடுக்கலாம், விரும்பினால் ஜகாத்து கொடுக்கலாம், ஜகாத்து கொடுக்காமல் இருக்கலாம் என்பதற்கு அனுமதி இல்லை. கண்டிப்பாக அவனுக்கு குறிப்பிட்ட அளவு பொருள் இருந்தால் அது அவனிடத்திலே ஓர் ஆண்டு இருக்குமே ஆனால் அதற்கு கண்டிப்பாக அவன் கொடுத்து ஆக வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹு தஆலா அவனை முஸ்லீமாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. فَإِنْ تَابُوا وَأَقَامُوا الصَّلَاةَ وَآتَوُا الزَّكَاةَ فَإِخْوَانُكُمْ فِي الدِّينِ. சூரத்து தௌபாவுடைய ஆரம்ப வசனங்களை படித்து பாருங்கள், 6, 7, 9 வசனங்களை அல்லாஹு தஆலா கூறுகிறான், فَإِنْ تَابُوا, அவர்கள் சிலை வணங்குவதை விட்டு, ஏழை இறைவனை நிராகரிப்பதை விட்டு விலகி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்குள் வந்தால், இரண்டு அடையாளங்களை நீங்கள் அவர்களிடத்திலே பாருங்கள். அப்படி பார்த்தால் அவர்களை உங்கள் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்தி சலாத்தை நிலைநிறுத்தி ஜகாத்தை கொடுப்பார்களே ஆனால் அவர்களை நீங்கள் உங்கள் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி ஜகாத் என்பது ஏழைகளுக்கு உதவி செய்வது என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே அடிப்படை கடமையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களை எங்கெல்லாம் அனுப்பினார்களோ, எங்கே அழைப்பாளர்களாக அனுப்பினார்களோ, எங்கே ஆளுநர்களாக அதிபர்களாக அனுப்பினார்களோ அவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி அனுப்பினார்கள். இஸ்லாமின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் அறிவர்களுக்கு சொன்ன அந்த அறிவுரையை பாருங்கள். முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை ஸஹீஹ் புகாரியிலே நீங்கள் பிரபல்யமாக கேட்டிருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை அனுப்புகிறார்கள். முஆத், இன்னக தஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப், நீ யமனுக்கு செல்ல போகிறாய், அங்கே வேதமுடையவர்களை சந்திக்கப் போகிறாய், அவர்களுக்கு அதிபராக ஆளுநராக நீ இருக்கப் போகிறாய், நான் உனக்கு சொல்கிறேன், நீ அவர்களை சந்தித்தால் ஃபதுஹும் இலா லா இலாஹா இல்லல்லாஹ் ஃபதுஹும் இலா அன் யுஹிதுல்லாஹ். கவனித்து கேளுங்கள் சகோதரர்களே, முஆத் நீ அங்கே சென்றவுடன் அவர்களை அழைப்பீராக. எதற்கு அழைப்பீராக? அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்கு அழைப்பீராக. இதுதான் சகோதரர்களே ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருப்பதின் அடையாளம். ஒரு முஸ்லிமுடைய லட்சியம், அவனுடைய குறிக்கோள் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருப்பது, லா இலாஹா இல்லல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருப்பது. எப்போது இந்த லட்சியத்தை முஸ்லிம் விட்டு விடுவானோ, லா இலாஹா இல்லல்லாஹ்வின் விட்டு விடுவானோ, ஷைத்தான் அவனது கைகளிலே கரங்களிலே அவனது வாய்களிலே செவிகளிலே சிந்தனைகளிலே வேறு விதமான கோஷங்களை எல்லாம் போட்டு விடுவான். அத்தனை ஆயிரம் கோஷங்களையும் போடுவான், ஆனால் அவனுக்கு ஒன்றுமே நடக்காது. எதுவரை லா இலாஹா இல்லல்லாஹ் உடைய முழக்கத்தை இவன் முழங்க மாட்டான். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய முழக்கம் எப்படிப்பட்ட முழக்கம்? கிஸ்ராவை ஆட வைத்தது, கைசரை நடுங்க வைத்தது, அவர்களது ஆட்சி அதிகாரங்களை தரைமட்டமாக்கியது. லா இலாஹா இல்லல்லாஹ். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஜஹல் இன்னும் குரைஷிகளுடைய தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கும் போது, லகூலு லகும் கலிமத்து, நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாசகத்தை சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாசகத்தை சொல்கிறேன், லவ் குல்துமூஹா லமலக்துமுல் அரப் அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் முழங்கிவிட்டால் அரபுகளை நீங்கள் ஆட்சி செய்யலாம், அஜமிகள் உங்களுக்கு பணிந்து விடுவார்கள். அபூ ஜஹல் கூறினார், அப்படி ஒரு வார்த்தையா? பத்து தடவை நான் சொல்ல தயார், என்ன வார்த்தை என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்போதுதான் அபூ ஜஹல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசிவிட்டு, இதற்காக நீர் எங்களை ஒன்று சேர்த்து இந்த கலிமாவை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு எழுந்திருக்கிறான். சகோதரர்கள், இந்த முஸ்லிம்களுடைய நிலைகளும் நிலைமைகளும் அப்படித்தான் இருக்கிறது. எந்த கலிமாவை அபூ ஜஹல் புறக்கணித்தானோ அதைத்தான் நம்மிலே பலர் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டும் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள், ரப்பை மறந்து விட்டார்கள், உலக அற்ப தேவைகளுக்காக சண்டையிடுகிறார்கள், கோஷமிடுகிறார்கள், முழங்குகிறார்கள். எதற்கு? இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதியே இல்லையோ. அடுத்து சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபயின் அக்ரரு, அவர்கள் படைத்த ரப்பை படைத்த இறைவனை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அன்னல்லாஹ ஃபரத அலைஹிம் ஹம்ஸ ஸலவாதி ஃபி யௌமிஹிம் வ லைலிஹிம், உங்களை படைத்த உங்கள் இறைவன் அவனை நீங்கள் வணங்குவதற்காக உங்கள் இரவிலும் பகலிலும் ஐந்து நேரம் அவனை வணங்க வேண்டும் என்று கடமையாக்கி இருக்கிறான். பிறகு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைதா கரு, அவர்கள் இதையும் ஏற்றுக்கொண்டால் அறிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள், அழிவுகோ, அவர்களுக்கு புரிய வையுங்கள், அன்னல்லாஹ ஃபரத அலைஹிம் ஸதகதன் தூஹது மின் கனீஹிம் வ துரது இலா ஃபகீரிஹிம், அவர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய செல்வந்தர்கள் மீது அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்குரிய வரியை கடமையாக்கி இருக்கிறான். இந்த வரி யாருக்கு? நீங்கள் கொடுக்கக்கூடிய செல்வந்தர்களே, நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வரி யாருக்கு? இறைச்சுவதற்கா, அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியத்திற்கா? மதினாவிலே கோட்டை கட்டுவதற்கா, மக்காவிலே கோட்டை கட்டுவதற்கா, மஸ்ஜித் நபவியை கட்டுவதற்கா? இல்லை, உங்களுடைய செல்வந்தர்களிடமிருந்து என்ன செல்வம் மார்க்க வரியாக வாங்கப்படுகிறதோ, உங்களில் உள்ள ஏழைகளுக்கு அது பங்கு வைத்துக் கொடுக்கப்படும். உங்கள் செல்வந்தர்களிடமிருந்து அந்த வரி வாங்கப்பட்டு அந்த வரியை உங்களில் உள்ள ஏழைகளுக்கே பங்கு வைத்து கொடுக்கப்படும் என்பதை நீங்கள் அவர்களுக்கு புரிய வையுங்கள் முஹாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அங்கே மேலும் ஒரு அழகிய உபதேசத்தை சொல்கிறார்கள் பாருங்கள், வத்தகி கராயிம அம்வாலின் நாஸ். அப்படி செல்வந்தர்களிடத்திலே நீ மார்க்க வரியை வாங்க சென்றாலும் அநியாயமாக அராஜகமாக அத்துமீறி நடந்து கொள்ளாது. அவர்களுடைய ஆடுகள் மாடுகள் செல்வத்திலே விலை உயர்ந்த பொருட்களை எடுக்காது, மிதமான நடுநிலையான மத்திய மதிப்புள்ள அந்த பொருட்களை எடுப்பீராக. அவர்களிடம் உள்ள காஸ்ட்லியான விலை உயர்ந்த பொருட்களை வாங்காது, எடுக்காது, அபகரித்துக் கொள்ளாது என்று தன்னுடைய கவர்னருக்கு, தன்னுடைய ஆளுநருக்கு, தன்னுடைய அதிகாரிக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறார். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம். இதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நமக்கு விதித்து விட்டான். இதிலிருந்து எந்த ஒரு முஸ்லீமும் தப்பிக்க முடியாது. இங்கே இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். செல்வத்திலே குறைந்தது 85 கிராம் தங்கம் இருக்குமே ஆனால் அவர் மீது ஜகாத் கடமையாகிறது. வெள்ளியை பொறுத்தவரை 550 கிராம் அளவுக்கு வெள்ளி இருக்குமே ஆனால், அல்லது அதற்கு அந்த மதிப்பிற்குரிய செல்வம் பொருள் இருக்குமே ஆனால், பணம் கையிலே ரொக்கமாக இருக்குமே ஆனால், கடன் இல்லை என்றால், அப்போது அவர் மீது 2.5% ஜகாத் என்ற அந்த மார்க்க வரி கடமையாகிறது. அல்லாஹ்வின் தூதர்களே, இதற்கும் ஒருவரிடத்திலே இல்லை என்றால், இஸ்லாமிய மார்க்கம் சமூகத்தோடு எப்படி பிணைப்பாக அவர்களுக்கு நீங்கள் உதவியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதை கடமையாக்கி இருக்கிறது என்றால், ஜக்காத்து கொடுக்க முடியாதவர்கள் எங்களுக்கு ஏழைகளை பற்றிய கவலை இல்லை, சமூகத்தில் உள்ள பலவீனர்களை பற்றிய கவலை இல்லை என்றும் இருந்துவிட முடியாது. இந்த மார்க்கத்திலே அப்படி இருப்பவன் முஸ்லீமாகவே இருக்க முடியாது. ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் தோழர்களுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்போது தர்மத்தை பற்றி சொன்னார்கள், கொடுங்கள், 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 கொடுத்து அல்லாவிடம் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பை தேடிக் கொள்ளுங்கள். நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டுமா? சொர்க்கத்தை நீங்கள் அடைய வேண்டுமா? உங்களை படைத்த இறைவன் அல்லாவுடைய பொருத்தத்தை அடைய வேண்டுமா? ஏழைகளுக்கு கொடுங்கள், அனாதிகளுக்கு கொடுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள், வறியவர்களுக்கு கொடுங்கள், உறவுகளுக்கு கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது ஒரு தோழர் எழுந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, தர்மத்தை இந்த அளவு வலியுறுத்தி கடமையாக்கி சொல்கிறீர்களே, எங்களிடத்திலே செல்வமே இல்லையே, நாங்களே வறியவர்களாக இருக்கிறோமே, என்ன செய்வது என்று சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், உங்களிலே ஒருவருக்கு இது கூடவும் முடியாது, காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி வந்து அதை விற்று அதிலிருந்து தானும் பயன்பெற்று பிறருக்கு அவர் கொடுக்கட்டும் என்று சொன்னார்கள். உனக்கு உன்னிடத்திலே இல்லை என்றாலும் நீ கூலிகளை செய்து அதிலிருந்து சம்பாதித்து உனக்கும் செலவழித்துக் கொண்டு ஏழைக்கும் கொடு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த தோழர் மேலும் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அதற்கும் என்னிடத்திலே சக்தி இல்லை, உடனே சக்தி இல்லை, வாய்ப்பு இல்லை என்றால் நான் என்ன செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்மையை ஏவு, அதுவும் ஒரு தர்மம், தீமையிலிருந்து உன்னை தடுத்துக்கொள், அதுவும் தர்மம், தீமை பேசாமல் இரு, அதுவும் தர்மம். அந்த நபி இடத்திலே தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னால் முடியவில்லை என்றால் என்ன செய்வது? நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மையை ஏவு, அதுவும் ஒரு தர்மம், தீமையிலிருந்து மக்களை தடு, அதுவும் ஒரு தர்மம், கண் தெரியாத ஒருவருக்கு வழிகாட்டு, அதுவும் ஒரு தர்மம், நன்மை தீமையை பேசாமல் இருப்பது, அதுவும் ஒரு தர்மம், ஒருவருக்கு ஏதாவது உதவி செய்வது எந்த அளவு என்றால், ஒரு மனிதனுடைய சுமையை அவனால் சுயமாக தூக்கி சுமக்க முடியவில்லை என்றால் அவனுக்கு அந்த சுமையை தூக்கி அவனுக்கு உதவுவது, இதுவும் ஒரு தர்மம் என்று சொன்னார். ஆக தர்மம் கொடுக்காமல் ஒரு முஸ்லிமால் இருக்கவே முடியாது. ஜகாத் என்ற கடமையான தர்மத்தை தர்மம் போக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். முஸ்லிம்கள் தங்களது செல்வத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கிவிட வேண்டும், யாசித்து வரக்கூடியவர்களுக்கும் அவர்கள் கொடுக்க வேண்டும், யாசிக்காத மக்களை தேடி சென்றும் அவர்கள் கொடுக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு ஈகை குணமுடைய, ஒரு தர்ம குணமுடைய, பிறருடைய துன்பத்தை உணரக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்மளை உருவாக்க விரும்புகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதத்தை திறந்து படித்து பாருங்கள், படித்து பாருங்கள், படித்து பாருங்கள். இந்த ஜகாத்தையும் சதகாவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். முக்கியமான முஹ்கமாத்துடைய வசனங்களை கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வழிபாடு தொழுகை அத்தோடு சேர்த்து ஜகாத் பிறகு உபரியான தான தர்மங்கள் இப்படியே சேர்த்து குர்ஆனிலே சொல்லிக் கொண்டே செல்கிறான் சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால் எந்த ஒரு முஸ்லீம் மறுமை நாளை நம்புகிறானோ, தான் இந்த உலகத்தில் தான் சம்பாதித்த செல்வத்தை விட்டுவிட்டு நாளை மறுமைக்கு நாம் அல்லாஹ்விடத்திலே விசாரணைக்கு செல்வோம் என்பதை நம்புகிறானோ, அந்த முஸ்லீம் தான் சம்பாதிக்கிற செல்வத்தை எல்லாம் தனது ஆசைகளை நிறைவேற்றுவதில், தனது தேவைகளை நிறைவேற்றுவதிலே செலவழித்து விட்டு ஏழைகளுக்கு அதிலே ஒரு பங்கை ஏற்படுத்தாமல், நன்மைகளுக்கு அதிலே ஒரு பகுதியை ஒதுக்காமல் செல்லவே முடியாது. அப்படி சென்றான் என்றால் அங்கே அவனுக்கு பிரச்சனை. இந்த உலகத்திலே தப்பித்துக் கொள்ளலாம், அரசாங்கங்களில் வேண்டுமானால் எதையாவது செய்துவிட்டு மக்கள் எங்கிருந்தாவது தப்பிக்க முயற்சி செய்யலாம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய ஆட்சி அதிகாரத்திலே, அல்லாஹுவின் அரசாங்கத்திலே அப்படி தப்பிக்க முடியாது. யார் தன் மீது தான் சம்பாதித்த செல்வத்தில் அந்த ஜகாத்துடைய அளவு, இஸ்லாம் நிர்ணயித்த அந்த ஜகாத்துடைய அளவை தான் அடைந்ததற்கு பிறகு ஜகாத்து கொடுக்கவில்லையோ, அல்லாஹுவின் பாதையிலே ஏழைகளுக்கு, அந்த தேவை உள்ளவர்களுக்கு, அல்லாஹ் சொன்ன அந்த வகையினருக்கு, அல்லாஹ் அவனது மார்க்கத்தில் விதித்த அந்த வரியை கொடுக்கவில்லையோ, அவர்களுடைய நிலைமை மிக மோசமாக ஆகிவிடும். இன்று முஸ்லிம்களிலே சிலர் ஜகாத்திலே அலட்சியம் செய்வதை பார்க்கலாம். தொழுகையிலெல்லாம் பேணுதலாக இருப்பவர்கள், அதான் சத்தத்தை கேட்டுவிட்டு மஸ்ஜிதுக்கு ஓடக்கூடிய எத்தனையோ தொழுகையாளிகள் கூட, இந்த பணம் என்று வந்துவிடும் போது, காசு என்று வந்துவிடும் போது, கருணித்தனம் அவர்களது உள்ளத்தை கவி பிடிக்க ஆரம்பிக்கிறது. தனது மனைவி, குடும்பம், தொழில் என்ற சிந்தனை அவனுக்கு மிகைத்து, தனது ஆசைகள் அவனுக்கு அதிகமாகி, ஏழைகளின் உரிமையை அவன் மறுக்க நினைக்கலாம், மறுப்பதற்கு முயற்சி செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த இறைவன் அப்படிப்பட்ட மக்களை மிக மிக வன்மையாக, மிக எச்சரிக்கையாக கண்டிக்கிறான். அவன் சொல்லக்கூடிய சில வசனங்களை பாருங்கள். நாளை மறுமையிலே மனிதன் அந்த இறைவனுக்கு முன்னால் விசாரணைக்காக அவன் கொண்டு வரப்படும் போது தலைதெறிக்க ஓடுவான். காரணம் என்ன? இறைவன் நம்மை விசாரிக்கும் போது நமது செல்வத்தை பற்றி கணக்கு, இந்த செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், எங்கே செலவு செய்தாய். யாரும் தப்பிக்க முடியாது சகோதரர்களே. சாதாரணமான கேள்வி அல்ல. உலகத்தில் யாராவது கேட்டு யாராவது எதையாவது பதில் சொல்லி தப்பலாம், அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியாது, எங்கும் தப்ப முடியாது. அந்த கேள்வி, செல்வத்தை எப்படி செய்தாய். முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமுக்கு அடிப்படை சட்டம் இருக்கிறது, இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும். பொய் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது, நீ பதுக்கக்கூடாது, நீ பொருள்களுடைய குறைகளை மறைத்து வியாபாரம் செய்யக்கூடாது. பதுக்கி வியாபாரம் செய்பவன், மறைத்து வியாபாரம் செய்பவன், மோசடி செய்து வியாபாரம் செய்பவன், குறைகளை மறைத்து வியாபாரம் செய்பவன், பொய் சத்தியம் செய்து பொருளை விற்பவன், இவர்களெல்லாம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களே அல்ல என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கருமையான செல்வங்களை பற்றி கூறுகிறான் நாளை மறுமையிலே. கல்லா இன்னஹா லவா நஸ்ஆதன் லிஷ்ஷவா தத்உ மன் அத்பர வதவல்லா வஜமஅ ஃஅவஆ. நாளை நரகத்திலே ஒரு பெரிய ஒரு ஜுவாலை வெளியே வரும். அந்த நரக ஜுவாலை பேசும் சகோதரர்களே, நரக ஜுவாலை பேசும். என்ன பேசும்? யாரெல்லாம் இறை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தீர்களோ, இறைவனின் சத்திய வேதத்தை ஏற்காமல் புறக்கணித்தீர்களோ, அவர்களெல்லாம் இங்கே வாருங்கள் என்று அழைக்கின்ற அதே தருணத்திலே அந்த நரகத்தின் ஜுவாலை பேசும். யார் செல்வத்தை சேர்த்து அதை தனக்கு மட்டும் சேமித்து வைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்களும் என்னை நோக்கி வாருங்கள் என்று அந்த நரகத்தின் ஜுவாலை அழைப்பதை அல்லாஹ் சூரத்துல் மகா அருகிலே குறிப்பிடுகிறான். சூரத்துல் ஃபுத்தமா இந்த அத்தியாயத்தை படித்திருப்பீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே சொல்வதை பாருங்கள், அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததஹ் யஹ்சபு அன்ன மாலஹு அஃலதஹ் கல்லா லயன்பதன்ன ஃபில் ஹுதமா வமா அத்ராக மல் ஹுதமா நாருல்லாஹில் முகதா அல்லதி தத்லஉ அலல் அஃபிதா இன்னஹா அலைஹிம் முஸ்ஸதா ஃபீ அபதின் முமத்ததா. அல்லாஹ் பாதுகாப்பானார். அல்லாஹ் கூறுகிறான், யார் செல்வங்களை எல்லாம் சேகரித்து எண்ணி எண்ணி பார்த்துக் கொண்டே இருந்தான், மனிதனுக்கு ஆசை பூர்த்தி அடைவது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவனுக்கு ஒரு தங்க வயல் இருக்குமேனால் இரண்டை ஆசைப்படுவான், தங்கத்தின் இரண்டு ஓடைகள் இருந்தால் மூன்றாவதை ஆசைப்படுவான், மண்ணை தவிர வேறொன்றும் இவனது வாயையும் வயிறையும் நிரப்பாது என்று சொன்னார். பேராசை, மனிதனுக்கு செல்வத்தின் மீது பேராசை, செல்வம் எல்லாம் எனக்கு வேண்டும், மனிதர்களிலேயே நான் தான் மிகப்பெரிய செல்வந்தனாக வேண்டும் என்ற அந்த ஆசை பேராசை. அல்லாஹ் சொல்கிறான், இப்படி செல்வத்தை தவறான வழியிலும் சம்பாதித்தான், அவன் சம்பாதித்தது நியாயமான முறையில் இருந்தாலும் அந்த செல்வத்தை இறை மார்க்கத்திலே ஏழைகளுக்கு தர்மமாக கொடுக்காமல் தான் மட்டும் யார் சுருக்கி அடக்கமாக்கி அடக்கி வைத்திருந்தாலோ அவனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு இன்று ஒரு நரகம் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்மை. யாருக்கு? யார் செல்வத்தை சேகரித்து ஏழைகளுக்கு தர்மம் செய்யாமல் இருந்தானோ அவனுக்கு என்று ஒரு நரகம் இருக்கிறது. சுத்தமா என்ற நரகம், சுத்தமா என்றால் முறிக்கக்கூடியது, எலும்புகளை உடைக்கக்கூடியது என்ற பொருள். அப்படிப்பட்ட ஒரு நரகம் இருக்கிறது. அந்த நரகத்திலே அவன் தூக்கி எறியப்படுவான். அந்த நரகம் எப்படிப்பட்ட நெருப்பு? அல்லாஹ்வுடைய நெருப்பு. அல்லாஹ் நேரடியாக அந்த நெருப்பை மூட்டினான். அந்த நெருப்பிலே மனிதன் போடப்படும் போது மிக விகாரமான தோற்றத்திலே இருப்பான். நரகத்திலே போடப்படக்கூடிய மனிதன் மிக கோரமான தோற்றத்திலே இருப்பான், மிகப்பெரிய உருவத்திலே இருப்பான். அப்படிப்பட்ட மனிதன் அங்கே போடப்பட்ட மாத்திரத்திலேயே அந்த நரக நெருப்புகள் இவனுடைய இதயத்தையே பொசுக்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நரகத்திலே இங்கும் அங்கும் அவனால் ஓட முடியாது. அவனுடைய கை கால்களை கட்டி நரக நெருப்பிலே, நரக நெருப்பால் செய்யப்பட்ட தூண்களிலே அவன் பிணைக்கப்படுவான். பிறகு வாசல் அடைக்கப்பட்டு விடும். அல்லாஹ் பாதுகாப்பான். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, ஜகாத் அல்லாஹ்வின் பாதையிலே கொடுக்கப்பட வேண்டிய இந்த தர்மம் என்பது, மார்க்க வரி என்பது உபரியான ஒன்றல்ல. விரும்பினால் கொடுக்கலாம், விரும்பாவிட்டால் இல்லை என்று துன்யாவிலே தப்பித்துக் கொள்ளலாம், ஆனால் மறுமையிலே தப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு விளக்கமாக சொல்வதை பாருங்கள். மா மின் ஸாஹிபி தஹபின் வலா ஃபித்தின் லா யுஅத்தி மின்ஹா ஹக்கஹா இல்லா இதா கான யௌமுல் கியாமா صفحت له صفائح من نار فأحمي عليها في نار جهنم فيكوى بها جنبه وجبينه وظهره كلما بردت أعيدت له في يوم كان مقداره 50,000 سنة حتى يقضى بين العباد فيرى سبيله إما إلى الجنة وإما إلى النار. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாருக்கு அல்லாஹ் தங்கத்தை கொடுத்திருந்தானோ, யாருக்கு அல்லாஹ் வெள்ளியை கொடுத்திருந்தானோ, வெள்ளி தங்கத்தை பெற்றிருந்த ஒருவன் லா யுஅத்தி மின்ஹா ஹக்கஹா அதற்குரிய ஹக்கை உரிமையை, அதிலே தன் மீது கடமையான அந்த கடமையை, ஹக் என்பதற்கு கடமை உரிமை என்று சொல்லப்படும். உரிமை என்றால் ஏழைகளுக்கு அதை அதற்கு தகுதியானவர்களுக்குள்ள உரிமை. எனவேதான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், ஒரு செல்வந்தனிடத்திலே ஜகாத் கடமையாக இருக்குமே ஆனால் ஏழை அந்த செல்வந்தனை பிடித்து அவனது சட்டை பையிலிருந்து எனக்காக அல்லாஹ் உன் மீது கடமையாக்கிய ஜகாத் உன்னிடம் இருக்கிறது, நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று அவனிடத்திலிருந்து பிடுங்கிக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த அளவிற்கு மார்க்கம் ஏழைகளுக்கு அனுமதி தருகிறது. சகோதரர்கள், இன்று என்ன நடக்கிறது? ஏழைகள் விரட்டப்படுகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு முஸ்லிம் ஏழைகளை விரட்ட மாட்டான். ஏழைகளை விரட்டுபவன், அனாதிகளை விரட்டக்கூடியவன், ஏழைகள் மீது இரக்கம் காட்டாதவன், அனாதிகளின் மீது, வறியவர்களின் மீது, தேவை உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டாதவன் அவன் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது, இறை மறுப்பாளனாகத்தான் இருக்க முடியும். கல்லா பல் துஹிப்பூன மால ஹுப்பன் ஜம்மா, பணத்தின் மீது, செல்வத்தின் மீது ஏன் இவ்வளவு நீங்கள் பேராசை கொள்கிறீர்கள்? உங்களுக்குள்ளே உங்கள் உறவுகளின் சொத்துக்களை, செல்வங்களை நீங்கள் பேராசை கொண்டு பதுக்கி திங்கிறீர்களே என்று அல்லாஹ் குறிப்பிடுவதை நீங்கள் கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் தங்கம் வெள்ளிக்கு சொந்தமாக சொந்தக்காரர்களாக ஆகி அதற்குரிய ஹக்கை, உங்களுக்கு நன்றாக தெரியும் நம்முடைய தலைப்பு என்ன என்று, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தலைப்புக்குள் நாம் செல்ல வேண்டும். ஆரம்பமாக கண்ணியத்திற்குரியவர்களே, ஜகாத்துடைய சிறப்பை சொன்னோம், ஜகாத் இஸ்லாமிய மார்க்கத்தின் எப்படிப்பட்ட ஒரு கடமை என்பதை உங்களுக்கு சொன்னோம், இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பேலன்ஸ், நடுநிலையோடு, சமநிலையோடு அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வழிபாடு, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற அந்த சமநிலையோடு கடமையாக்கி இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொன்னோம். பிறகு ஜகாத்துடைய சிறப்பை கூறி, ஜகாத்து கொடுக்கவில்லை என்றால் என்ன பிரச்சனை என்பதையும் கூறி, இப்போது என்ன பிரச்சனையில் முஸ்லிம் சமுதாயத்திலே சிலர் குழம்பி இருக்கிறார்களோ அதற்குரிய தெளிவையும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அந்த தங்கம் வெள்ளிக்கு சொந்தமானவர்களாக இருந்து, லா யுஅத்தி மின்ஹா ஹக்கஹா, இந்த வாசகங்களை நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும், அதற்குரிய அந்த ஜகாத்தை, உரிமையை கொடுத்து வரவில்லையோ, புரிகிறதா, லா யுஅத்தி ஜகாத்தஹா மா மின் சாஹிபி தஹபின் வலா குத்தின். இங்கே முதலிலே நக்கிராவாக பயன்படுத்தப்படுகிறது. தஹப் கும்பா என்பது நக்கிரா. ஒருத்தனிடத்திலே ஒரு அளவு தங்கம் இருந்தது, ஒரு அளவு வெள்ளி இருந்தது, பிறகு அதற்குரிய, அதற்குரிய என்று சொல்லும் பொழுது அங்கே குறிப்பிடப்பட்டு விடுகிறது. எப்படி? எது அவருடைய கையில் இருந்ததோ, கவனித்து கேளுங்கள், உங்களிடத்தில் ஒரு அளவு தங்கமோ வெள்ளியோ இருந்து பிறகு அதற்குரிய ஜகாத் என்றால், எது உங்களிடத்தில் இருந்ததோ அதற்குரிய ஜகாத், எந்த பணம் உங்களது கையில் இருக்கிறதோ, நீங்கள் எதை சொந்தமாக்கி வைத்திருக்கிறீர்களோ அதற்குரிய ஜகாத்தை, லா யுஅத்தி கொடுத்து வரவில்லையோ அல்லது கொடுப்பவராக இல்லையோ. இந்த வாசகம் எதை சுட்டிக்காட்டுகிறது? கையில் இருக்கக்கூடிய செல்வம், கையில் இருக்கக்கூடிய பொருளுக்கு ஜகாத் திரும்ப திரும்ப கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலும் சரி, இன்னும் ஏராளமான ஹதீஸ் நூல்களிலே வரக்கூடிய வாசகங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஒரு சில இடங்களை தவிர, ஒரு சில இடங்களில் தான் பாஸ்டர்ஸ் அந்த கடந்த கால அந்த வினைச்சொல்லை கொண்டு அங்கே சொல்லப்படுகிறதே தவிர, மற்ற எல்லா இடங்களிலும் வருங்காலத்தை, தொடர் வினை, தொடர்ந்து ஒரு செயல் நடப்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வாசகத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார்கள். இப்ப உதாரணத்திற்கு இந்த ஹதீஸுடைய விளக்கத்துக்குள்ளார போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இப்ப ஒருவரை பற்றி சொல்லப்படுகிறது, இவர் பொறுமையை கடைபிடிப்பார் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு தடவை பொறுமையா இருப்பார், அதுக்கப்புறம் பொறுமையா இருக்க மாட்டார்னு அர்த்தம். இவர் மறந்து சாப்பிடுவார் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு தடவை சாப்பிட்டு அடுத்த தடவை விட்டுருவார் என்றால் அர்த்தம். இவர் காலையிலே வாக்கிங் செல்வார், இவர் காலையிலே வாக்கிங் சென்றார், இவர் காலையிலே வாக்கிங் செல்வார் என்றால் என்ன அர்த்தம்? தொடர்ந்து அந்த செயலை அவர் செய்து கொண்டே இருப்பார். காலை வரும் போதெல்லாம் அவர் வாக்கிங் என்ற செயலை செய்து கொண்டே இருப்பார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு இந்த வாசகத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். பின்னால் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த ஒரு ஹதீஸை அரபி மொழியின் அடிப்படையிலே பார்த்தால், அரபி மொழியின் அடிப்படையிலே பார்த்தால் மிக சஹீஹான ஹதீஸில் இருந்து அதனுடைய வாக்கிய அமைப்பு, கொடுக்கப்பட்ட பொருளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அது தனது கையிலே இருக்கும் போது கொடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் என்பதற்கும் ஒரு விளக்கமும் அதற்குரிய ஆதாரங்களும் பின்னால் வர இருக்கிறது. அப்ப கொடுக்கப்பட்ட பொருளுக்கே மீண்டும் மீண்டும் ஒரு முஸ்லிம் அது தனது கையில இருக்கும் போது கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி சொன்னார்கள், யார் தங்கத்தையும் செல்வ வெள்ளியையும் உரிமையாக்கி கொண்டு அதற்குரிய அதற்குரியதால் எந்த தங்க வெள்ளி கையில இருந்துச்சோ அதுக்குதான், புதுசு புதுசா வர்றதுக்கு கிடையாது. புதுசு புதுசா வர்றதுக்கு கொடுக்கணுங்கிறது மிக தெளிவான விஷயம். எது தனது கையிலே இருந்ததோ, தான் சாகு வரை எதற்கு தான் சொந்தக்காரனாக இருந்தாரோ அதற்கு அதிலிருந்து அதனுடைய ஹக்கை அவர் கொடுத்து வரவில்லை என்றால், அப்ப கண்டிப்பா இந்த ஹதீஸ் இருக்கிறது, எந்த செல்வம் ஒரு முஸ்லிமுடைய கையிலே இருக்குமோ அந்த செல்வத்திற்கு அந்த செல்வத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கும் காலமெல்லாம், அவனது கையிலே அந்த செல்வம் இருக்கும் காலமெல்லாம் அவன் ஜகாத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த மாதிரி இடங்கள்ல யார் ஜகாத் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு வருடம் வருடம் மீண்டும் கொடுக்கவில்லை தேவையில்லை என்று சொல்கிறார்களோ அவர்கள் பாஸ்டன்ஸ் கடந்த காலத்தினுடைய வார்த்தையை கொண்டு அர்த்தம் செய்திருப்பார்கள். யார் தங்க வெள்ளிக்கு சொந்தமாக இருந்து ஜகாத்தை கொடுக்கவில்லையோ அப்படி வைத்தால் நிச்சயமாக தவறான அர்த்தமாக ஆகிவிடும். அப்ப ஒரு முறை கொடுத்தால் அதற்கு பிறகு அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அர்த்தம் வந்துவிடும். ஆனால் அந்த அர்த்தத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்ப ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போது, ஃபிரௌன் உங்களுடைய பெண் மக்களை விட்டு விடுவான், ஆண் மக்களை கொல்வான், யுதபிஹுன அபனாஅக்கும். அப்ப ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே அந்த இடங்களில் எல்லாம் எங்கெல்லாம் இஸ்ரவேலர்களுடைய குழந்தைகளை ஆண் குழந்தைகளை கொள்வான் என்று வருகிறதோ அந்த இடத்திலெல்லாம் கொள்வான், கடந்த கால அந்த வார்த்தையை கொண்டு ஏன் கூறுகிறான் இஸ்ரவேலர்களுடைய ஆண் குழந்தைகளை கொன்றான் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஏன் அவன் ஒவ்வொரு ஆண்டும் வாழ்நாளெல்லாம் தனது ஆட்சியின் கடைசி காலம் வரை அதாவது சிபுத்திகளுடைய இஸ்ரவேலர்களுடைய குழந்தைகளை கொன்று கொண்டே இருந்தான். ஆகவேதான் அந்த முபாரிக் என்று சொல்லப்படக்கூடிய ஃபியூச்சர் கடந்த கால வினையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே பயன்படுத்துகிறான். ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இப்ப குர்ஆனில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், யுகீமூன ஸலா அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் யுஃமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ وَالَّذِينَ يُؤْمِنُونَ بِمَا أُنْزِلَ إِلَيْكَ وَمَا أُنْزِلَ مِنْ قَبْلِكَ وَبِالْآخِرَةِ هُمْ يُوقِنُونَ அப்ப இந்த வாசகத்திலே நீங்கள் முழு வாக்கியத்திலே நீங்கள் பார்த்தால் அனைத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபியூச்சர் டென்ஸ் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையை குறிப்பிடுகிறான். இன்னும் மேலே செல்லுங்கள், இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குவோம் உன்னிடமே உதவி தேடுவோம். அதாவது உன்னை வணங்கினோம் உன்னிடம் உதவி தேடினோம் என்றால் ஒரு தடவையோட முடிஞ்சிருச்சு. காலமெல்லாம் ஒரு முஸ்லிம் என்பவன் இப்படித்தான் இருப்பான், உன்னைத்தான் வணங்குவோம் உன்னிடம்தான் உதவி தேடுவோம், இதுதான் எங்களது செயல், இதுதான் எங்களது கொள்கை, இதுதான் எங்களது நிலைப்பாடு என்று வரும்பொழுது இந்த வாசகத்தை தான் அல்லாஹும் பயன்படுத்துகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயன்படுத்துகிறார்கள். இந்த குர்ஆன் இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹு தஆலா அந்த இறையச்சம் உள்ளவர்கள் யார், யுகீமூன ஸலாஹ், தொழுகையை ஸலாத்தை நிலைநிறுத்துவார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம், ஒரு நாள் தொழுது அடுத்த நாள் தூங்கிடுவாங்க அர்த்தமா? இல்லை, அன்றாடம் அவர்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள். எப்போதெல்லாம் தொழுகையின் நேரம் வருகிறதோ தொழுது கொண்டே இருப்பார்கள். யுகீமூன நாம் அவர்களுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து அவர்கள் தர்மம் செய்வார்கள், அதாவது தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள், ஒரு தடவையோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு இறக்கப்பட்டதையும் நம்பிக்கை கொள்வார்கள், உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்டதையும் நம்பிக்கை கொள்வார்கள், ஆகிரத்தையும் உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள். அப்ப இந்த வாசகங்கள் எதை சொல்கின்றன சகோதரர்களே, இந்த முபாரிய என்று சொல்லப்படக்கூடிய ஆரம்பத்திலே யா அல்லது தாவுடைய வார்த்தை இருக்கும், யூகினூன் யுக்மினூன் யுன்ஃபிகூன், அதே போலதான் யுஅஜ்ஜி. இந்த வாசகம் இருக்கிறது தொடர்ந்து ஒரு மனிதன் ஒரு செயலை வழமையாக செய்வதை குறிக்கும். சரி, அந்த வழமையாக தொடர்ந்து செய்வதை என்றால் சில நேரங்கள் அவங்களும் சொல்றாங்க இது எங்களுக்கும் பொருத்தமாகத்தானே இருக்கும், நாங்களும் கொடுக்கணும்னு சொல்றோம் தொடர்ந்து. ஆனா எப்போது ஒரு பொருள் கொடுத்ததற்கு பிறகு அந்த பொருளுக்கு தேவையில்லை, புதுசா திரும்ப பொருள் வருமையானால் அந்த பொருளுக்கு கொடுக்க வேண்டும் என்று. அப்ப எனவே எந்த கருத்துப்படியும் இந்த ஹதீஸ் பொருத்தமானது தானே என்று அவர்கள் சொல்லலாம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி சொல்லும் போது அங்கே இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல், என்ன வார்த்தை, வெறும் கொடுப்பார் என்று மட்டும் சொல்லவில்லை, எந்த தங்கத்தை உரிமையை எந்த தங்கத்தை வெள்ளியை அவர் உரிமையாக்கி கொண்டிருந்தாரோ அந்த தங்கத்துக்கு அவர் கொடுத்து வரவில்லை என்றால் புதுசு புதுசா வர தங்கத்துக்கு அல்ல. அப்ப எனவே இந்த ரெண்டு விஷயத்தையும் இங்கே ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார். ஒன்று என்ன, ஜகாத் என்பது மீண்டும் மீண்டும் கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது, கொடுக்கப்பட்ட பொருள் அது தனது கையிலே இருக்கும் போதெல்லாம் தான் சாகும் வரை அதற்கு தான் உரிமையாளராக இருக்கும் பொழுது அதற்குரிய ஹக்கை நிறைவேற்றி கொண்டே வர வேண்டும். சரி, இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்துல ஒரு நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இடையில ஒரு விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்லியாக. அப்ப ஜகாத்து கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே அவங்க ஒரு சந்தேகத்தை வைக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ்ல பார்த்தீர்கள் என்றால் ஜகாத்து கொடுங்கன்னா வந்திருக்குது, எப்ப கொடுங்கன்னு ஜகாத்து சொல்லப்படவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மார்க்கத்தை விவரிப்பதற்காக அனுப்பியிருக்கிறார். உங்களுக்கு இந்த குர்ஆனின் மூலமாக இறக்கப்பட்ட மார்க்கத்தை அவர்களுக்கு நீங்கள் விரிவாக எடுத்துச் சொல்வதற்காக நாம் உங்களுக்கு இந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஆதாரத்திலே நாங்கள் உங்களை விட்டு செல்கிறோம், நான் உங்களை விட்டு செல்கிறேன், அதனுடைய இரவும் பகலுக்கு சமமானது என்று சொன்னார்கள். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான கடமையாகிய ஜகாத் தொழுகைக்கு அடுத்தபடியாக, தொழுகைக்கு அடுத்தபடியான ஒரு கடமை, அந்த கடமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் கண்டிப்பான ஒரு கடமையாக ஆக்கி, அது இல்லை என்றால் இஸ்லாமே இல்லை என்ற சட்டத்தையும் கொடுத்து அந்த ஜகாத்தை எப்போ கொடுக்கணும்னு சொல்லி அப்படி தெளிவுபடுத்தாமல் விட்டார்கள், விட்டு விட்டார்கள் என்று சொன்னால் இது அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் பழிபோடுவதை தவிர வேறு இல்லை சகோதரர்களே. ஏன் அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையா? எப்போது ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை அவன் கொள்கையாக முடிவு செய்து விடுகிறான், கொள்கையாக முடிவு செய்து விடுகிறான், தனது நிலைப்பாடாக முடிவு செய்து விடுகிறானோ அதற்கு பிறகு குர்ஆனையும் ஹதீஸையும் தனது முடிவுக்கு ஏற்ப மாற்ற முயற்சி செய்வான். முதலிலே என்ன செய்ய வேண்டும், அடிப்படை என்ன, அல்லாஹ் சொன்னது மார்க்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மார்க்கம், அதுதான் நமது நிலைப்பாடு என்று வர வேண்டும். நாம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டு பிறகு அந்த நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக வரக்கூடிய குர்ஆன் வசனங்களுக்கெல்லாம் மாற்று கருத்தையோ அல்லது தனது கருத்துக்கு மாற்றமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் ஆரம்ப கால அறிஞர்கள் யார் மூலமாக ஹதீஸ் அறிவிக்கப்பட்டதோ, யார் மூலமாக ஹதீஸ் தொகுக்கப்பட்டதோ, யாரை ஹதீஸ்களையின் வல்லுநர்கள், ஹதீஸ்களையின் அறிஞர்கள், யார் இந்த ஹதீஸுக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ அவர்கள் சரி கண்ட ஹதீஸுகளை நாம் குறை கூறுவோமே ஆனால் இது ஹதீஸுகளிலே உள்ள குறை என்ற சகோதரர்களே, நமது சிந்தனையிலே ஏற்பட்ட குறைதான். கவனித்து பாருங்கள், அபூதாவுதிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிற இந்த ஹதீஸ், இன்னும் நிறைய நூல்களிலே அறிவிக்கப்படுகிற இந்த ஹதீஸ் இருக்கிறது. இதுதான் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் நான்கு ஹலீஃபாக்கள், அவர்களை தொடர்ந்து அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹி இப்னு உமர் போன்ற சஹாபாக்களின் ஃபகீஹுகள், சஹாபாக்களின் ஃபிக்ஹு சட்ட அறிஞர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற சஹாபி பெண்மணிகளே ஃபிக்ஹு சட்ட அறிஞர்கள் என்று சொல்லப்படுகிற அத்தனை சஹாபாக்களிடமும் சட்டமாக இருந்தது. ஒரு சில சஹாபாக்களை சொல்லப்படுகிற காரணத்தால் இது மற்ற சஹாபாக்களுடைய நிலைப்பாடாக இருக்கவில்லை என்று விளங்கிவிட வேண்டும். அப்படித்தான் சில பேர் விளங்குகிறார்கள். ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து அறியப்படாமல் கவனித்து கேளுங்கள், பேசுறது புரியுதா? புரிஞ்சுக்கிட்டே இருக்குதா? இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவா பேசுறேன். ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து அறியப்படாமல் அந்த கருத்தை இன்னார் இன்னார் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அது பெரும்பான்மையான அறிஞர்களுடைய ஜம்ஹூர் என்று சொல்லப்படுகிற பெரும்பான்மையான உலமாக்களுடைய பெரும்பான்மையான உம்மத்துகளுடைய கருத்து. இப்ப பெரும்பான்மையான உலமாக்கள் பெரும்பான்மையான உம்மத்து என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே நாம் கூடியிருக்கிறோமே நம்மை பற்றி சொல்லவில்லை. யாரை பற்றி? யார் உயிராக இருக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியிலே இந்த மாற்றம் இறக்கப்பட்டதோ, இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதோ, குர்ஆனுடைய விளக்கம் கற்பிக்கப்பட்டதோ, யார் தங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நபியிடத்திலே சென்று, நபியே எங்களுக்கு இது புரியவில்லை, விளக்கம் சொல்லுங்கள், எஸ் அலுனக மாதாரின் எஸ் அலுனக அனில் ஹம்ரி வல் மைசூர், எஸ் அலுனக அனில் மஹீம், எஸ் அலுனக அனில் அஹில்லா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பற்றி சொல்கிறார். நபியே உங்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், பிறவி பற்றி கேட்கிறார்கள், எதை தர்மம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள், யாருக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள், மாதவிடாயை பற்றி கேட்கிறார்கள், வட்டியை பற்றி கேட்கிறார்கள், சூதாட்டத்தை பற்றி கேட்கிறார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்கள் தங்களுக்கு புரியாத விஷயங்களை நபியிடத்திலே கேட்டு விளக்கம் பெற்றார்கள். நபி அவர்களுக்கு ஏற்கனவே வஹி இருந்தால் சொல்வார்கள், இல்லை என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி வருவதை எதிர்பார்த்து அந்த வஹி வந்தவுடன் அவர்களுக்கு போதிப்பார்கள் என்பதை நாம் நம்பி இருக்கிறோமா இல்லையா? அதுதானே மார்க்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அல்லாஹ்வுடைய தனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரஃபா மைதானத்திலே நிறுத்தி வைத்து, அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதைது லகும் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை முழுமைப்படுத்தினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு எனது அருளை பூர்த்தியாக்கினேன் என்று சொல்கிறான். உங்களுக்காக உங்களது தீனை, இந்த இஸ்லாமை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா யாரை பார்த்து சொல்கிறான் சகோதரர்களே? யார் இருந்தார்கள் நபிக்கு முன்னால்? அபூபக்கர் இருக்கவில்லையா? உமர் இருக்கவில்லையா? ருத்மான் இருக்கவில்லையா? அலி இருக்கவில்லையா? 124,000 அல்லது 140,000 மேற்பட்ட அந்த நபித்தோழர்கள் இருந்தார்களே, அவர்களுக்கு மத்தியிலே அவர்களை பார்த்தல்லவா அல்லாஹ் பேசுகிறார். உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்தினர் என்று சொல்கிறார்கள் சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் தானே நாம் வந்து சேருகிறோம் அவர்களோடு. நாம அப்போது இருந்தோம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிராக இருக்கும் போது, தோழர்கள் அவர் இடத்திலே கல்வி பயிற்சி கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, தோழர்கள் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயத்தை கூட வந்து கேட்கிறார்கள். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ், சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியா தேசத்திற்கு சென்ற போது அங்குள்ள மாற்று மதத்தவர்கள் அவர்களை பழித்தார்கள். என்ன உங்க நபி டாய்லெட்டுக்கு போறதை கூட சொல்லி தந்திருக்கிறாராம்? மார்க்கம் என்றால் அப்படித்தான். எப்படி ஒரு மனிதன் தனது தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை கூட அந்த மார்க்கம் கற்றுக் கொடுத்தால்தான் ஒரு மார்க்கம் நிறைவான மார்க்கம். அரசியலுக்கு வழிகாட்ட வேண்டும், ஆன்மீகத்துக்கு வழிகாட்ட வேண்டும், குடும்ப ஒழுக்கங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், வியாபார சட்டங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், சமூக நன்மைகளுக்கு வழிகாட்ட வேண்டும். அத்தனை நன்மைகளையும் அழகாக அந்த மார்க்கத்தில் விவரிக்கப்பட்டால்தான் அது மனிதன் எடுத்து வாழ்வதற்கு தகுதியான மார்க்கமாக இருக்கும். அப்பொழுது சொன்னார்கள் சல்மான் ஃபார்சி, ஆமா, எங்களது தோழர் எங்களுக்கு அதையெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? கிபிலாவை பார்த்து சிறுநீர் கழிக்காது, கிபிலாவை பார்த்து மலந்தளம் கழிக்காது, நீ மலந்தளம் கழிக்கும் பொழுது எலும்புகளை கொண்டு மலந்தளம் கழிக்காது, உனது வலது கையால் மலந்தள இடங்களை நீ சுத்தப்படுத்தாது என்பதையெல்லாம் எங்கள் தூதர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று அந்த மாற்று மதத்தவர்களுக்கு விளக்கம் சொல்லி அவர்களது வாயை அடைக்கிறார்கள் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப கணியத்திற்குரியவன் எதற்கு நான் இவ்வளவு விளக்கம் சொல்கிறேன் என்றால், இவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம், வாரம் ஒரு முறை நகம் வெட்ட வேண்டும், மீசையை கத்தரிக்க வேண்டும், வலது கையால் தண்ணீர் குடிக்க வேண்டும், வலது கையால் சாப்பிட வேண்டும், நீ சீவுவதாக இருந்தால் கூட உனது தலைமுடியை இப்படி சீவ வேண்டும், ஆடை அணியும் போது வலது கையில் வலது புறத்திலிருந்து ஆடை அணிய வேண்டும், நீ செருப்பு அணிவதாக இருந்தால் கூட வலது காலை முதலிலே அணிய வேண்டும், இவ்வளவெல்லாம் தெளிவுபடுத்தப்பட்ட மார்க்கத்திலே இஸ்லாமிய முஹ்கமா சென்ற அடிப்படை கடமைகளில், இஸ்லாமிய முஹ்கமா சென்ற அடிப்படை கடமை ஜகாத் என்ற கடமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு விட்டார்களாம், அதை எப்போது கொடுக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லையா. மஹாதல்லாஹ். சரி, சொல்லப்பட்டிருப்பதாக வருகிற அத்தனை ஹதீஸுகள் எப்போது ஒரு கொள்கையை முடிவு செய்யப்பட்டு விட்டதோ உடனே அந்த சஹீஹான ஹதீஸுகளை எல்லாம் உரை காணுகிறார்கள். ஏன் ஒரு முடிவு செய்து விட்டார்கள், எங்களது கொள்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய ஹதீஸுகள் எப்படியாவது நாங்கள் அதை பலவீனப்படுத்துவோம் என்பதாக என்ன சொல்கிறார்கள், ஒரு ஹதீஸை பலவீனப்படுத்தணும்னு சொல்லி பல மணி நேரமா நாங்க முயற்சி பண்ணோம், எப்படியோ ஒரு வகையா அப்பாடா நாங்க பலவீனப்படுத்தி காட்டிவிட்டோம். சுப்ஹானல்லாஹ். இதுவா கண்ணியத்திற்குரியவர்களே முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னால் ஈமான் சொல்ல வேண்டும். சரியான அறிவிப்புகள் இருந்தால், ஆதாரபூர்வமான நூல்களிலே பதியப்பட்டிருந்தால் நம்பிக்கை கொண்டோம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்வதை தவிர ஒரு முஸ்லிமுக்கு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள் பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டேன், லா ஜகாத ஃபி மாலின் ஹத்தா யஹூல அலைஹி அல்ஹவ்ல். ஒரு செல்வத்தின் மீது ஜகாத் கடமையாகாது, ஒரு செல்வத்தின் மீது ஜகாத்து கடமையாகாது, அந்த செல்வத்திற்கு ஓர் ஆண்டு பூர்த்தியாகிட்டவரை. அப்ப தெளிவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு விளக்கமாக தங்கத்திலே வெள்ளியிலே ஜகாத்து கடமை. எப்போது கடமை? அது ஓர் ஆண்டுகள் உங்களது கையிலே இருக்குமேயானால். கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த ஹதீஸ் பல நூல்களிலே அறிவிப்பு செய்யப்பட்டிருப்பது மட்டுமல்ல, சில ஹதீஸுகளிலே சஹாபாக்களோடு முடிகிறது, சில ஹதீஸுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் செல்கின்றன. ஆனால் நீங்கள் அமலை பார்த்தீர்கள் என்றால், செயல்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால், وقد روي عن غير واحد من اصحاب النبي صلى الله عليه وسلم ان لا زكاة في المال المستفاة حتى يطول عليه الحول. நபியிடத்திலிருந்து மார்க்கத்தை யார் கற்றார்கள்? யார் கற்றார்கள்? யார் கற்றார்கள்? சஹாபாக்கள். சஹாபாக்களிடமிருந்து மார்க்கத்தை யார் படித்தார்கள்? தாபியங்கள் படித்தார்கள். தாபியங்களிடமிருந்து மார்க்கத்தை யார் படித்தார்கள்? தபியங்கள் அவர்களின் மாணவர்கள். அவர்களிடமிருந்து அடுத்து வந்த இமாம்கள் ஃபுகஹாக்கள் படித்தார்கள். இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப இந்த நான்கு கலீஃபாக்கள் ரசூலுல்லாஹ் அடுத்து யார் இஸ்லாமிய மார்க்கத்திலே வழிகாட்டிகள் என்றால், யார்? ரசூலுல்லாஹிற்கு அடுத்ததாக சஹாபாக்கள். அதாவது இவர்களை நாம் மூன்றாவது ஒரு ஆதாரமாக ஆக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழி நடத்தினார்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன் பாருங்க. இப்ப ஒருத்தர் ஒரு ஊருக்கு போறாரு, ஒன்று அந்த ஊர்ல மற்றவங்க இருக்கிறாங்க, அல்லது எதுவுமே தெரியாத பாமர முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இப்ப போனவர் அந்த மக்களுக்கு இஸ்லாமை சொல்லிக் கொடுக்கிறார். இஸ்லாம்னா இந்த மார்க்கம், இஸ்லாம்னா இப்படி தொழுகணும், இப்படி நோன்பு வைக்கணும்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு தொழுக வர்றாங்க. அப்ப இவர் என்ன செய்வாரு, எல்லாம் என் பக்கத்துல நில்லுங்க, நான் செய்யற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுவாரா? அல்லது நீங்க எல்லாம் புகாரிய போய் முழுசா படிச்சுட்டு அதுக்கப்புறமா தொழுதுங்கன்னு சொல்லுவாரா? எப்படி சொல்லுவாரு? எப்படி சொல்லுவாருங்க? என் பக்கத்துல நில்லுங்க, என் பக்கத்துல நில்லுங்க, நான் சொல்லுற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லுவார். நான் ஒழு செய்யற மாதிரி ஒழுச்சிங்க சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சரி, இதுக்கு இன்னொரு விளக்கத்தையும் நான் சொல்ற மாதிரி குர்ஆன்ல சூரத்துல் ஃபுர்கானை நீங்கள் படித்திருக்கலாம். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஜுர்ரியாதினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த வசனத்துக்கு என்றைக்காவது அர்த்தம் சிந்திச்சிருக்கீங்களா? எங்கள் இறைவா, எங்கள் மனைவிகள், எங்களது பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தா, எங்களை இறையச்சம் உள்ளவர்களுக்கு இமாமாக வழிகாட்டியாக ஆக்கு என்று நீங்கள் என்னிடத்தில் துஆ கேளுங்கள் என்று அல்லாஹ் நாம் அவனிடத்தில் கேட்க வேண்டிய துஆவை கற்றுத்தருகிறான். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், என்னை ஒரு வழிகாட்டியாக இமாமாக ஆக்கு இறையச்சம் உள்ளவர்களுக்கு. அது குர்ஆன் ஹதீஸ் இருக்குது, அப்பறம் நீ எனக்கு வழிகாட்ட வேண்டும். புரியுதா? குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே தனித்து போதும் என்றால், அப்ப அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த துஆவிற்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் வழிகாட்டுதல் இல்லாமல் வெறும் வாக்கியங்களை, எழுதப்பட்ட ஏடுகளை கொண்டு மட்டும் நேர்வழி அடைவோம், நேர்வழி பெற முடியும் என்று சொல்கிறார்களோ, அவர்களுடைய கூற்றுக்கு இந்த குர்ஆனுடைய வசனம் மறுப்பு. இல்லை என்றால் திருத்தித்தான் இந்த குர்ஆனுக்கு அவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டும். என்ன அர்த்தம்? இறையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை வழிகாட்டிய ஹாக்கு. என்றால் என்ன அர்த்தம்? யாரெல்லாம் என்னை உனது வேதத்தின்படி உனது சுண்ணாவின்படி நடக்கக்கூடிய என்னை இறையச்சம் உள்ளவராக ஆக்கி அதிக இறையச்சம் உள்ளவர்களாக, அப்போது மற்ற இறையச்சம் உள்ளவர்கள் தக்வாவை கடைபிடிக்க விரும்புவர்கள் என்னை பார்த்து வழி நடப்பார்கள். அதற்கு சொல்கிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்ற பாடத்திலே இந்த வாசகத்தை தலைப்பாக வைத்துவிட்டு சொல்கிறார்கள். அதாவது ஒரு தந்தை தனக்கு முன்னால் சென்ற குர்ஆன் சுன்னாவை பின்பற்றியவரை பின்பற்றி நடக்க வேண்டும், அவருடைய மகன் அவரை பின்பற்ற வேண்டும். இப்ப நீங்க உங்க மகனை கூட்டிட்டு போறீங்க பள்ளிவாசலுக்கு, என்ன செய்கிறீர்கள்? உங்களது மகன் உங்களோடு பள்ளிக்கு வரும்போது எப்படி சொல்வார்? உங்களை பார்த்துக் கொண்டே சொல்வார். அவர்களை அழைத்து சென்றிருந்தால் உங்களுக்கு தெரியும், அத்தாவை இப்படியே பார்ப்பார், எங்க கை கட்டிருக்கிறாரோ அங்க கட்டுவார், அத்தா எங்க உட்கார் எப்படி குனிகிறாரோ அப்படி ஒவ்வொரு தடவையும் இப்படி பார்த்து பார்த்து செய்வார். அல்லாஹ்வுத்தால எவ்வளவு அழகாக சொல்கிறார், வழிகாட்டுதல்கள் இல்லாமல் மார்க்கத்திலே எழுதப்பட்ட விஷயங்களை கொண்டு மட்டுமே ஒரு மனிதன் நிறைவடைய முடியாது சகோதரர்கள் ஹைர் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செயல் வடிவிலே யார் பார்த்தார்கள்? சஹாபாக்கள் பார்த்தார்கள். சஹாபாக்களை யார் பார்த்தார்கள்? தாபியங்கள். அவர்களை யார்? அவர்களுடைய மாணவர்கள், அவர்களுடைய மாணவர்கள். அப்ப இந்த காலத்திலே எது சஹாபாக்களிலிருந்து இவர்கள் வரை மார்க்கமாக அறியப்பட்டு விட்டதோ, கவனித்து கேளுங்க, எது இவர்களுடைய காலத்திலே மார்க்கமாக அறியப்பட்டு விட்டதோ, இதுதான் தீன் என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதோ, மாற்று கருத்து அங்கே இல்லையோ, அப்படி யாராவது ஒரு சிலர் மாற்று கருத்து கூறியிருந்தாலும் அதற்கு பெரும்பான்மையானவர்கள் சஹாபாக்களின் மூத்தவர்கள் தாபியங்களிலே மூத்தவர்கள் அதற்கு விளக்கம் கொடுத்து மறுத்துவிட்டால் ஒரு முஸ்லிமுக்கு அனுமதி இல்லை அந்த முன்னோர்களின் வழியிலிருந்து பிசகுவதற்கு. முன்னோர்களின் வழியிலிருந்து அவற்றை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு இந்த குர்ஆனுடைய வெளிரங்க வாசகமும் ஹதீஸுடைய வெளிரங்க வாசகமும் போதும் என்று அவர்களை நிராகரிப்பதற்கு அனுமதி இல்லை சகோதரர்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பல நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பது மட்டுமல்ல, ஹதீஸுகளினுடைய அறிஞர்கள் இதை சஹீஹ் என்று ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இதுதான் அபூபக்கருடைய அமலாக இருந்தது, இதுதான் உமருடைய அமலாக இருந்தது, இதுதான் உஸ்மானுடைய அமலாக இருந்தது, இதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜமீஆன் இவர்களுடைய அமலாக இருந்தது, அடுத்து வந்த தாபியங்களிலே இருந்த மன்னர்களுடைய அமலாகவும் இருந்தது. ஏன் இவர்கள் இப்படி இருந்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் அவர்கள் இப்படி அமைத்தார்கள். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் கேளுங்க, ஜகாத் எங்கே கடமையாக்கப்பட்டது? ஜகாத் என்ற ஒரு கடமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்காவில் இருக்கும் போதே கடமையாக்கி விட்டான். எப்படி? தர்மம் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மக்காவில் இருக்கும் போதே நபிக்கு கடமையாக்கி விட்டான். மக்காவுடைய சூராக்களிலே நீங்கள் பார்க்கலாம், இன்னஹு கான லா யுமினு பில்லாஹி அலஅஸீம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன். சூரத்துல் ஹாக்காவிலே நீங்கள் பாருங்கள், நாளை மறுமையிலே நரகத்திலே செல்லக்கூடிய மனிதரை பற்றி சொல்லும் பொழுது அவன் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளவில்லை, ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவில்லை. சக்கருடைய நரகத்திலே சில மனிதர்கள் சென்று விடுவார்கள், மிக பயங்கரமான நரகம், உள்ளே சென்றவன் வாழவும் முடியாது சாவவும் முடியாது. அந்த நரகவாதிகளை பற்றி சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், மா சதகக்கும் ஃபீ சஹார், சக்கர நரகத்திலே நீங்கள் ஏன் நுழைந்தீர்கள், உங்களை எது நுழைவிட்டது என்று அவர்கள் கேட்கின்ற அந்த காட்சியை சூரத்தில் முதற்சிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்போது அவர்கள் சொல்வார்கள், லம் நக்கு மினல் முஸல்லி, நாங்கள் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கவில்லை, வலம் நக்கு நுத்தழிமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுப்பவர்களாக வறியவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. அல்லாஹ் அப்ப மக்காவில் இருக்கும் பொழுதே ஜகாத்தை அல்லாஹ் கடமையாக்கி பிறகு மதீனாவிற்கு வந்தவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜகாத்துடைய முழு சட்டங்களை விவரமாக கொடுக்கின்றான். தங்கத்தின் அளவு நிர்ணயிக்கப்படுகிறது, வெள்ளியின் அளவு நிர்ணயிக்கப்படுகிறது, ஒட்டகங்களின் அளவு நிர்ணயிக்கப்படுகிறது, மாடுகளின் அளவு நிர்ணயிக்கப்படுகிறது, ஆடுகளுடைய அளவு நிர்ணயிக்கப்படுகிறது. இது போக அதிகமாக ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய நாட்டத்தால் கிடைக்கக்கூடிய புதையல் போன்ற வஸ்துக்களிலே, கனிமந்து போன்ற வஸ்துக்களிலே உடனடியாக கிடைக்கும் பொழுது அதிலே என்ன செய்ய வேண்டும், விவசாயத்திலே என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட விவசாயத்திலே ஜகாத்து கடமை என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரிவாக கூறும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், எப்படி மனிதன் முரண்பாட்டுக்கு சென்று விட்டால் அல்லாஹ்வையும் ரசூலையும் பரிகசிக்க ஆரம்பிக்கிறான் பாருங்கள். ஹதீஸிலே வந்ததாம் ஜகாத்து கொடுங்கள் என்று, குர்ஆனிலே வந்ததாம் ஜகாத்து கொடுங்கள் என்று. ஒவ்வொரு நொடியும் கொடுக்கணுமா, ஒவ்வொரு நிமிஷமும் கொடுக்கணுமா, ஒவ்வொரு மணி நேரமும் கொடுக்கணுமா, ஒவ்வொரு நாளும் கொடுக்கணுமா, ஒவ்வொரு வாரமும் கொடுக்கணுமா, ஒவ்வொரு மாசமும் கொடுக்கணுமா, ஒவ்வொரு வாரமும் கொடுக்கணுமா, இப்படிலாம் விளக்கம் இல்லையே என்று இப்படி அடுக்கு மொழிகளிலே எழுதுவதால் என்ன ஆகிவிடப் போகிறது? யாரை பரிகாசம் செய்வது? அல்லாஹுவை பரிகாசம் செய்வது, அல்லாஹுடைய தூதரை பரிகாசம் செய்வது. சரி, அல்லாஹுடைய கட்டளை இறங்கியது, விளக்கம் கொடுக்கப்பட்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்று பார்க்க வேண்டுமா இல்லையா? நபி அவர்கள் ஜகாத்தை அவங்கவுங்க விருப்பப்பட்டா கொடுத்துட்டுங்க என்று விட்டு இருந்தால், நீங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கொடுத்துருப்பீங்க என்று சொன்னா உண்மையிலே இவங்க சொல்ற மாதிரி ஒரு குழப்பம் அவர்களுக்கு இருக்கலாம். எப்ப கொடுக்கணும், உடனே கொடுக்கணுமா, ஒரு தடவை கொடுத்தா போதுமா, வருஷம் வருஷம் ஒரு பொருளுக்கு கொடுக்கணுமா என்ற குழப்பம் அவர்கள் சொல்வது போல வர வாய்ப்பு இருக்கலாம். எப்போது நபி அவர்கள் இதை செயல்படுத்தவில்லை என்றால், நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் இந்த சந்தேகம் வரலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது இந்த ஜகாத்துடைய வசனம், ஜகாத்து மக்காவிலே கடமையாக்கப்பட்டு மதினாவிலே அதனுடைய விளக்கம் சொல்லப்பட்டதோ, ஹிஜ்ரி 2nd ஆண்டிலிருந்து தாங்கள் மரணிக்கின்ற வரை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாதத்தை குறிப்பிட்டு அந்த மாதத்திலே ஜகாத்தை வசூல் செய்வதற்கென்று, கவனித்து கேளுங்கள், ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு மாதத்தில் ஜகாத்து வசூல் செய்வதற்கென்று உமர் போன்றவர்கள், அபு மூசா போன்றவர்கள், அபுல் அலா ஹதரமி போன்றவர்கள், இன்னும் சமுதாயத்திலே மூத்த தலைவர்களாக இருந்த, முக்கியஸ்தர்களாக இருந்த, சமுதாயத்தின் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டிகளாக இருந்த அப்படிப்பட்ட தோழர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்து அவர்களை ஜகாத்து வசூல் பண்ண அந்த ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு மாதத்திலும் அனுப்புகிறார்களே, நபி அவர்கள் எப்படி புரிந்தார்கள், எப்படி புரிந்தார்கள்? அல்லாஹ் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை ஆண்டுக்கு ஒரு முறை என்று புரிந்தார்களா, அல்லது வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை என்று புரிந்தார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயலை வைத்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டாம். செயல் ரீதியான விளக்கம் சொல் ரீதியான விளக்கத்தை விட மிக சிறந்ததல்லவா? எப்படி தொழ வேண்டும் என்று செய்து காட்டினார்கள், நான் தொழுவது போன்று நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னார்கள். வெறும் வாசிகளால் மட்டும்தான் சொன்னார்களா? ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளை என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி செயல் வடிவத்திலே அனைத்தையும் செய்து காட்டியிருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜகாத்தை வசூல் செய்வதற்கென்று குறிப்பிட்ட தோழர்களை அனுப்பி செயல் வடிவிலே எதை நிரூபித்தார்கள்? ஜகாத் ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டும். ஜகாத்துடைய செல்வம் இருக்குமே ஆனால் எப்போது? ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டும். ஒரு பொருள் கிடைத்ததிலிருந்து ஒரு ஆண்டு பூர்த்தி ஆகும் பொழுது அதை கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் ரீதியான விளக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். இதைத்தான் அபூபக்கர் பின்பற்றினார்கள், இதைத்தான் உமர் பின்பற்றினார்கள், இதைத்தான் உஸ்மானும் பின்பற்றினார்கள், இதைத்தான் அத்தனை சஹாபாக்களும் பின்பற்றினார்கள். இப்படித்தான் சஹாபாக்களுடைய கல்விமான்கள் பத்துவா கொடுத்தார்கள். இன்று வரை இஸ்லாமிய நாட்டுடைய மன்னர்கள் இதைத்தான் பின்பற்றி வருகிறார்கள். சகோதரர்களே, இதற்கு மேல் என்ன விளக்கம் தேவை நமக்கு? இதற்கு மேல் ஏதாவது குழப்பம் இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயலை அபூபக்கரை விட அறிந்தவர்கள் இருக்க முடியுமா? எப்போதாவது ஒரு சில விஷயங்கள் ஒரு சில சஹாபாக்களுக்கு தெரியாமல் இருக்குமே ஆனால் அவர்களிலேயே அறிந்தவர்கள் உடனே அதை கற்றுக் கொடுத்து விடுவார்கள். இவங்க சொல்ற மாதிரி திடீர்னு கொண்டு வந்து சொல்வாங்க, உமருக்கு பாருங்க இந்த ஹதீஸ் தெரியல, உஸ்மானுக்கு பாருங்க இந்த ஹதீஸ் தெரியல என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி அவர்களுக்கு தெரியாமல் இருந்த போது அவர்களுக்கு கற்பித்தது யார்? நாம அவர்களிலே உள்ள தோழர்களா? யார் கற்பித்தது அவர்களுக்கு? அவர்களிலே உள்ள அறிஞர்கள் அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தார்கள். இதைத்தான் நபி சொன்னார்கள், என்னிடமிருந்து நீங்கள் கேட்கக்கூடிய செய்தி ஒரு செய்தியாக இருந்தாலும் நீங்கள் சொல்லி சொல்லிவிடுங்கள், எடுத்து சொல்லுங்கள். ஏனென்றால் சொல்பவரை விட கேட்பவர் அதிகம் விளக்கமுடையவர்களாக இருக்கலாம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நம்மையும் அவர்களையும் ஒப்பிட்டு அல்ல. என்ன சொல்கிறார்கள், அவர்கள் சொன்னவர்களாம், நாம் கேட்டவர்களாம், அவர்களை விட நாம் விளக்கம் உள்ளவர்களாம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹு தஆலா அதிகம் விளக்கம் உள்ளவர்களை மாஸ்குரான் இறக்கப்படும் போது படைக்காமல், அதிகம் விளக்கம் உள்ளவர்களை அறிவு உள்ளவர்களை நபியின் தோழர்களாக ஆக்காமல், அறிவிலே குறைந்தவர்களை ஞானத்திலே குறைந்தவர்களை அப்போது நபிக்கு தோழர்களாக ஆக்கி குர்ஆனை விளங்கக்கூடியவர்களாக ஆக்கிவிட்டு அறிவாளிகளை எல்லாம் பின்னால் காலத்திலே அல்லாஹ் கொண்டு வருகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அபூபக்கருடைய ஞானம், உமருடைய ஞானம், யாரை பார்த்து நபி சொன்னார்கள், இவர்களெல்லாம் என்னுடைய தோழர்கள், இவர்களுடைய ஈமானுக்கு நபி அவர்கள் சான்று கொடுத்தார்கள், அல்லாஹ் சான்று கொடுக்கிறான், தக்வாவிற்கு சான்று கொடுக்கிறான். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, சஹாபாக்கள் அதிகம் அல்லாஹ்வை பயந்தவர்கள், ஈமானிலே உயர்ந்தவர்கள் என்று நீங்கள் சொல்வீர்களேனால் கண்டிப்பாக அப்படித்தான் சொல்ல வேண்டும். யாருக்கு ஈமான் அதிகமாக இருக்கும், யாருக்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அதிகம் தெரியுமோ, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தீனையும் அதிகம் அறிந்தவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு தான் ஈமானும் தக்வாவும் அதிகமாக இருக்கும். சகோதரர்களே, அப்ப சஹாபாக்களுடைய காலத்திலே அமல் செய்யப்பட்ட ஒன்று, இதற்கு மாற்றமான கருத்து இல்லை. ஒரு விஷயத்திலே இரண்டு கருத்து ஏற்படுகிறது யாருக்கும் இடையிலே, பின்னால் காலத்தில், அதுவும் கலீஃபாக்களுடைய காலத்தில் அல்ல, யாருடைய காலத்தில் அல்ல, கலீஃபாக்களுடைய காலத்தில் அல்ல. ஒரு பொருள், ஒரு செல்வம் திடீரென்று கிடைத்தால், இப்ப திடீர்னு யாருக்காவது அத்தா ஒசாத்தாங்க, அல்லது ஏதோ ஒருத்தருக்கு அன்பளிப்பா கிடைக்குது, திடீர்னு 1 லட்சம் ரூபா கிடைக்குது, அல்லது திடீர்னு 2 லட்சம் ரூபா கிடைக்குது. இப்ப திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு மொத்த பணம் செல்வம் கிடைக்கும் பொழுது, அந்த செல்வத்திற்கு எப்படி ஜகாத் கொடுப்பது, அதில்தான் 2 கருத்து இருக்கிறது. இவ்வளவு அமரது எல்லாம் வாழ்ந்தவர்கள் சொல்கிறார்கள், அந்த செல்வம் ஓராண்டு பூர்த்தியானால் தான் ஜகாத் கொடுக்க வேண்டும், இப்படித்தான் ஹலீஃபாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் என்ன சொல்கிறார்கள் என்றால், கவனித்து கேளுங்கள், அந்த பொருள் கையிலே கிடைத்து விட்டால் உடனடியாக ஜகாத் கொடுத்து விட வேண்டும், ஒவ்வொரு ஆண்டும் பூர்த்தியாகும் போது அது தன்னிடத்தில் இருக்குமேனால் அதற்கும் ஜகாத் கொடுக்க வேண்டும். ஆகக்கூடிய எந்த கருத்து கிடையாது, ஒரு தடவை கொடுத்து விட்டால் அடுத்த தடவை கொடுக்க வேண்டாம் என்ற கருத்து நபி தோழர்களில் இருக்கவே இல்லை, இருந்ததே இல்லை. அவர்கள் சட்டங்களை தொகுத்த பின்னால் வந்த 4வது நூற்றாண்டிலே 5வது நூற்றாண்டிலே வரக்கூடிய மார்க்க அறிஞர்கள், இவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே கருத்து தான் சகோதரர்களே. وقد روي عن غير واحد من اصحاب النبي صلى الله عليه وسلم ان لا زكاه في المال المستفاد حتى يقول عليه الحول. ஒரு செல்வம் நமக்கு கிடைக்குமேயானால் ஓராண்டு பூர்த்தியாகாத வரை அந்த செல்வத்திலே நமக்கு ஜகாத் இல்லை. அப்ப செல்வமும் இருக்க வேண்டும், அந்த செல்வம் ஒரு ஆண்டு இருக்க வேண்டும். அது போக எல்லா மார்க்க அறிஞர்களுடைய அந்த, அதாவது நபித்தோழர்களிலிருந்து தாபியின்களிலிருந்து இவர்களுடைய மொத்த கருத்து என்னவென்றால், وظل عليه عمل الصحابة والتابعين وأئمة المسلمين إلى يومنا هذا. قال ابن حزم في مراتب الإجماع: واتفقوا على أن الزكاة تتكرر في كل مال عند انقضاء كل حول حاشا الزرع والثمار، فإنهم اتفقوا أن لا زكاة فيها إلا مرة واحدة في الدهر فقط. دنيا இமாம் இப்னு ஹஸம் எழுதுகிறார்கள், ஹதீஸுகளையிலே ஹதீஸுகளை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், எந்த ஒரு தனி மனிதனுடைய கருத்துக்கும் மார்க்கத்திலே இடம் கொடுக்க கூடாது என்பதிலே மிக பிடிவாதமாக இருந்தவர்கள், மிக அழுத்தம் திருத்தமாக எவ்வளவு பெரிய இமாமாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக தனது கருத்தை பதிவு செய்வதிலே மிக துணிவு கொண்ட இமாம் இமாம் இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் ஹதீஸுக்கு கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவத்தை வைத்து ஏனைய அறிஞர்கள் எல்லாம் இவர்களை வாகிரி என்று சொல்வார்கள், வெறும் ஹதீசுடைய வெளிப்படையை மட்டும்தான் எடுப்பார். இவர் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார், ஹதீசுகளின் ஆழத்திற்குள் செல்ல மாட்டார் என்று இவர்களை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இமாமுடைய ஹதீஸை பின்பற்றக்கூடிய பக்குவம் இருந்தது. அந்த இமாம் என்ன சொல்கிறார்கள், சஹாபாக்கள் காலத்தில் இருந்து தாபியங்கள் வரை பின்னால் உள்ளவர்கள் வரை இன்று வரை எல்லோருடைய யோகோபித்த முடிவு என்னவென்றால், ஜகாத் தத்தக்கர்ரு ஃபீ குல்லி மாலி, ஒவ்வொரு செல்வத்திலும் எல்லா வகையான செல்வத்திலும் அந்த செல்வம் அதனுடையவரிடத்திலே கையில இருக்கும் பொழுது இன்தன்கிவாயி குல்லி ஹவுலின், ஒவ்வொரு ஆண்டு முடியும் பொழுது அந்த ஜகாத் திரும்ப திரும்ப அவர் மீது கடமையாகும். விவசாயத்தை தவிர கனிவர்க்கங்களை தவிர விவசாயத்தில் எப்போது எப்போது விவசாயம் செய்யப்படுகிறதோ விவசாயத்தை பொறுத்தவரை கனிகளை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்கிறான், அறுவடை செய்யும் போது கொடுங்கள் என்று. அப்ப அறுவடை செய்யும் போது கொடுக்கப்பட்டு விட்டால் அதனுடைய ஜகாத் முடிந்து விடுகிறது. அடுத்த ஆண்டு அறுவடை செய்யப்பட்ட அந்த கனிவர்க்கங்களோ அல்லது தானியங்களோ கையிலே இருக்குமேனால் அதற்காக ஜகாத் கடமை இல்லை. ஆனால் அந்த அறுவடை செய்யப்பட்ட தானியங்கள் வியாபார பொருட்களாக மாற்றப்பட்டு விட்டான். இப்ப உதாரணத்திற்கு உங்களுக்கு பல ஏக்கர் நிலம் இருக்குது, அந்த பல ஏக்கர் நிலத்தினுடைய அந்த மகசூல்களை நீங்கள் அறுவடை செய்யும் பொழுது நீங்கள் சொந்தமாக செலவழித்து நீங்கள் தண்ணீர் நீர் வாய்க்கு செலவழித்து நீங்கள் விவசாயம் செய்திருந்தால் 20 ஒன்று கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மழை பொழிந்து அங்கே விவசாயம் செய்யப்பட்ட செலவுகள் இல்லாமல் இருக்குமே ஆனால் 10 அதிகமாக ஏழைகளுடைய ஹக்கை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து பல மூட்டை தானியங்களை பல டன்களை நீங்கள் உங்களது வீட்டிலே வைத்திருக்கிறீர்கள், உங்களுடைய தேவைக்காக உங்கள் மீது ஜகாத் கடமை இல்லை. ஒரு தடவை கொடுத்ததோடு நிறைவேறி விடுகிறது. ஆனால் இந்த அறுவடை செய்த இந்த தானியங்களை நீங்கள் வியாபார பொருளாக மாற்றி நீங்கள் உங்களது விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்து விட்டால் அது வியாபார பொருளாக மாறிவிடும், ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டும். இதுதான் யாருடைய கருத்து, சஹாபாக்களில் இருந்து எங்கள் வரை வந்த எல்லா அறிஞர்களுடைய எல்லா மார்க்க அறிஞர்கள் அதற்கிருந்து அப்படியே கலீஃபாக்கள் வரை உள்ளவர்களுடைய யோகோபித்த கருத்து என்று இமாம் இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். அதிலிருந்து இன்று வரை எந்த ஒரு முஸ்லிமுக்கும் இதிலே சந்தேகம் இல்லை. ஏன் முஸ்லிமுக்கு மட்டுமா சந்தேகம் இல்லை, இஸ்லாமையும் முஸ்லிம்களையும் அறிந்த காஃபிர்கள் கூட இதிலே அவர்களுக்கு சந்தேகம் இல்லை. அந்த அளவுக்கு தெளிவான ஒரு சட்டம். எப்படி முஸ்லிம்கள் என்றால் சொல்வார்கள், முஸ்லிம்கள் என்றால் 5 சொல்வார்கள், முஸ்லிம்கள் என்றால் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டதைதான் சாப்பிடுவார்கள் என்று அறிந்து வைத்திருப்பதை போல காஃபிர்களும் இதை அறிந்து வைத்திருக்கும் போது இதிலே அடுத்து ஏன் நமக்கு சந்தேகம் வர வேண்டும் சகோதரர்களே? இன்னொரு விஷயத்தையும் கேட்டேன், இப்ப அபூதாவுதுல இன்னொரு ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸ் இவர்களை பொறுத்தவரை என முடிவு செஞ்சுட்டாங்க, எங்களுடைய கருத்துக்கு மாத்திரமா எப்படிப்பட்ட ஹதீஸ் வந்தாலும் சரி அதை பலவீனமாக்குவோம். அப்ப ஹதீஸை சஹி என்று சொல்வது பலவீனம் என்று சொல்வது இது நம்ம ராத்திரில உட்கார்ந்து முடிவு செய்யற வேலையா அல்லது ஹதீஸ் கலையினுடைய அறிஞர்கள் அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயமா? அப்ப எந்த ஒரு விஷயம் தனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அதிலே குறை கண்டு அதை பலவீனப்படுத்துவது முஸ்லீமுடைய ஒரு அறிஞருடைய அழகாக ஒரு அறிஞருடைய அமைப்பாக இருக்கக்கூடாது. இப்ப அபூதாவுடைய ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 காரியங்கள் யார் அதை செய்வார்களோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்துக் கொள்வார்கள். 3 காரியங்கள் யாருடைய சுவையை அறிய அதாவது சுவைக்க வேண்டும் என்று விரும்புவார்களோ அவர்கள் இந்த 3 காரியங்களை செய்யட்டும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒருவர் அல்லாஹுவை மட்டுமே வணங்குவாரோ நிச்சயமாக அல்லாஹுவிற்கு இணை யாரும் கிடையாது, அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் கிடையாது. ஒன்றால் 2வது தனது செல்வத்தினுடைய ஜகாத்தை கொடுக்கிறார் மனம் விரும்பி, மனம் உவந்து கொடுக்கிறார். ஏழைகளை விரட்டுவதோ அனாதைகளை அகற்றுவதோ அவர்களை பரிகசிப்பதோ கேட்டு வந்துட்டாங்க ஜகாத்த இவங்களுக்கு வேற வேலை இல்லை என்றெல்லாம் பழிக்காமல் இகழாமல் அவர்களை கேவலப்படுத்தாமல் மட்டமாக பார்க்காமல் மன திருப்தியோடு அந்த ஜகாத்தை அவர்களுக்கு கொடுப்பார். ஒவ்வொரு வருஷமும். இரண்டாவது மூன்றாவது அப்படி கொடுக்கும் பொழுது கூட கிழட்டையோ அல்லது நோய் நொடி உள்ளதையோ குறை உள்ளதையோ கொடுக்காமல் நடுநிலையான செல்வத்திலிருந்து அவர் கொடுப்பார். அப்படித்தான் நீங்கள் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் உங்களது செல்வத்திலே விலை உயர்ந்த செல்வத்தை ஜகாத்திலே கேட்கவில்லை. அதற்காக எதை வேண்டுமானாலும் மட்டமானதை நீங்கள் கொடுக்கலாம் என்றும் அல்லாஹ் சொல்லவில்லை. அடுத்தது தன்னையும் அவர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டார். அப்ப தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, மனிதன் தன்னை சுத்தப்படுத்துவது என்றால் என்ன என்று கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்கிறார்கள், நான் எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என்னை பார்க்கிறான் என்பதை அவர் உணர வேண்டும். இந்த மூன்று காரியங்கள் கவனித்து கேளுங்கள், இந்த மூன்று காரியங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவர் ஈமானுடைய சுவையை அடைவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நசீபை தருவானாக. ஈமானுடைய உண்மையான சுவையை உணர்வதற்கு அந்த அருள் புரிவானாக. இந்த ஹதீஸை பலவீனம் என்று சொல்கிறார்கள். எதற்காக? கொள்கைக்கு இவர்களுடைய இந்த வாதத்திற்கு ஒத்து வரவில்லை என்ற காரணத்தினால். இந்த ஹதீஸை சஹீஹாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு அழகான விளக்கம் இருக்கிறது. இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களை பாருங்கள். முதலில் இந்த ஹதீஸை அக்பரன பிஹி அபு இஸ்ஹாக் இப்னு அத்தரஜி, இவரை பற்றி ஹதீசு கலையிலே அறிவிப்பாளர்களை பற்றி விமர்சனம் செய்யும் போது பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். சமகாலத்திலே வாழ்ந்த அறிஞர்கள் அவர்களும் விமர்சனம் செய்வார்கள். அடுத்த காலத்திலே வரக்கூடிய அறிஞர்கள் அந்த அறிவிப்பாளருடைய வரலாறுகளை படித்து அவருடைய பண்புகள் பதியப்பட்ட பண்புகளை கேள்விப்பட்டு படித்து தங்களது ஆசிரியர்களிருந்து விசாரித்ததற்கு பிறகு அவர்களின் மீது தீர்ப்பு சொல்வார்கள். இப்படி இறுதியாக ஏழாவது நூற்றாண்டிலே வரக்கூடியவர்கள் தான் இமாம் ஸஹபி என்பவர்கள், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா என்பவர்கள். இவர்கள் எப்படி என்றால், ஹதீஸ் கலையிலே ஆரம்பத்திலே இமாம் புகாரி, யஹ்யா இப்னு மஈன், சயீதுல் கப்பான், மஹ்தி, ஷுஐபா போன்ற பெரும் பெரும் ஹதீஸ் கலையினுடைய வல்லுநர்கள், மலைகள் என்று சொல்வார்கள், ஜபலுல் ஹதீஸ், ஹதீஸின் மலைகள், அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ், ஹதீஸ்களிலே முஃமின்களுக்கு இவர்கள் தான் அமீர், தலைவர் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஹதீஸ்களை அறிஞர்கள் எல்லாம் அபு ஹாத்தமுர் ராஜி இவர்களெல்லாம் அறிஞர்களை விமர்சனம் செய்திருப்பார்கள் அல்லவா, அவர்களுடைய குறைகளை சொல்லி அவர்களுடைய என்னென்ன பண்புகளை சொல்லி. அப்படிப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் எடுத்து அவற்றை பரிசீலனை செய்து இறுதியாக முடிவு சொல்லக்கூடியவர்கள் இவர்கள். நடுநிலையாக அலசி ஆராய்ந்து எந்த விஷயம், சிலர் ஒரே அறிவிப்பாளரை பற்றி நல்லவர் என்றும் சொல்லியிருக்கலாம், சிலர் ஒரு அறிவிப்பாளரை பற்றி இவர் சரியில்லை என்று சொல்லியிருக்கலாம். கண்மூடித்தனமாக அவர் சரியில்லை என்று சொன்னதால் அவரை தூக்கி எறிந்து விடுவதும் கிடையாது, இவர் சரி என்று சொன்னதால் அவரை அப்படியே ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. ஏன் இவரை சரி என்று சொன்னால் ஏன் சொன்னார், இவர் சரியில்லை என்றால் ஏன் சொன்னார். ஒரே அறிவிப்பாளரை பற்றி இவர் சரி சரியில்லை என்று சொல்லும் பொழுது யாருடைய கூற்று வலுவாக இருக்கிறது, யாரை பற்றி அதிகமான அறிஞர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பரிசீலனை செய்துவிட்டு இமாம் ஸஹபியும் இப்னு ஹஜரும் முடிவு சொல்வார்கள். ஆகவே நம்மை பொறுத்தவரை ஹதீஸ்களினுடைய மாணவர்கள் என்று உள்ளே புகும் பொழுது ஒரு அறிவிப்பாளரை பற்றி ஸஹபி என்ன சொல்லி இருக்கிறார், இப்னு ஹஜர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்த்தால் நமக்கு போதுமானது. இப்ப பாருங்க, இந்த அறிவிப்புல வரக்கூடிய அத்தனை அறிவிப்பாளர்களை பற்றியும் இமாம் ஸஹபியுடைய கூற்றையே பெரும்பாலும் நம்ம சொல்லிக்கிட்டு வருவோம். அபு இஸ்ஹாக் இப்னு அத்தரஜி என்பவர்களை இமாம் ஸஹபி சொல்கிறார்கள், இவர் நம்ப தகுந்தவர், உறுதி மிக்கவர். அடுத்து அபு இஸ்ஹாக் சொல்கிறார், அம்பனா அபு ஜஃபர் அஸ்-ஸைதலானி, இவர் எங்களுக்கு ஹதீஸை சொன்னார். இமாம் ஸஹபி சொல்கிறார்கள், இவர் யார், அஷ்-ஷைக் அஸ்-ஸதுக் அல்-முஅம்மா முஸ்னதுல் வக்தி, இவர் உயர்ந்த ஒரு பெரிய அறிஞர், உண்மை பேசக்கூடியவர், வயது மூத்தவர், நமது காலத்திலேயே ஹதீஸ்களுடைய சனதுகளை எல்லாம் நன்கு மனப்பாடம் செய்தவர். இவர் கொடுக்கக்கூடிய சான்று, இவர் ஃபீ ஜமாஅத்தி, மக்கள் மத்தியிலே ஒரு ஹதீஸ் கலை பாடத்திலே உட்கார்ந்து இருக்கும் போது சொல்கிறார், காலு அக்பரத்னா ஃபாசிமா பின் அப்துல்லா, ஃபாசிமா பின் அப்துல்லா என்ற பெண்மணி எங்களுக்கு ஹதீஸை சொன்னார். இவங்க யாரு, அபு சஅத் அஸ்-ஸம்மானி என்பவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஃபாத்திமா என்பவர்கள் இம்ரஹத்துன் சாலிஹத்துன் ஹையிரத்துன் முஅம்மரத்துன், இவர்கள் ஒரு சிறந்த பெண்மணி, நல்ல பெண்மணி, வயது மூத்த பெண்மணி, பொய் சொல்பவர் என்றோ பலவீனமானவர் என்றோ மறக்கக்கூடியவர் என்றோ இவரை பற்றி யாரும் சொல்லவில்லை. அடுத்து இந்த பெண்மணி சொல்கிறார்கள், அக்பரனா அபூபக்கர் இப்னு ரீதா, எனக்கு அபூபக்கர் இப்னு ரீதா சொல்கிறார். இமாம் ஸஹபி சொல்கிறார்கள், இந்த அபூபக்கர் இப்னு ரீதா என்பவர் அஷ்-ஷேக் அல் ஆலிம் அல் அதீப் அர் ரயீஸ் முஸ்னதுல் அஸ்ரி. இவர் மிகச்சிறந்த அறிஞர், கல்விமான், நல்ல அரபி ஞானமுடையவர். இவர் ஒரு தலைவர், நமது காலத்திலேயே ஹதீஸுகளின் சனதுகளை நன்கு அறிந்து வைத்திருந்தவர். அடுத்து கால அக்பரனா அபுல் காசிம் அத்தபரானி. நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க ஹதீஸ் நூல்கள், தபரானி தபரானி நூறு. இப்ப எங்களுக்கு அபுல் காசிம் தபரானி சொன்னார். இமாம் ஸஹபி சொல்கிறார்கள், وقال ذهبي انه لحافظ العلم. இவர் யார்? இல்முகளை மரணம் செய்தவர். முஸ்னதுல் அஸ்ரி, ஹதீஸுகளின் சனதுகளை அறிந்தவர். அல் இமாமுல் அல்லாமத்துல் ஹுஜ்ஜா, மிக அறிந்தவர். இவர் ஒரு இமாம், இவர் ஆதாரம் மிக்கவர். லா யுன்கரு லஹு தஸர்ருது ஃபீ ஸிஅத்தி மா ரவா, இவருடைய ஹதீஸுகள் ஏராளம் இருக்கின்றன. எனவே இவர் ஒரு தனித்து ஒரு ஹதீஸை சொல்கிறார் என்றால், மற்றவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கவில்லை என்ற காரணத்தால் இவருடைய ஹதீஸை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ஹதீஸுகளின் ஞானம் உள்ளவர். அடுத்து இமாம் தபரானி சொல்கிறார்கள், உண்மையானவர். அடுத்து இவர் சொல்கிறார், எங்களுக்கு எங்களுடைய தந்தை அறிவித்தார். அவருடைய பேர் என்ன? இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் இப்னு அலா இப்னு பஹா அல் முஹாஜிர் இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் என்று நபித்தோழரோடு இவருடைய பரம்பரை போய் முடிகிறது. இவரை பற்றி ஒரு சில அறிஞர்கள் கொஞ்சம் வேகமாக கருத்து சொல்லியிருந்தாலும், ஹதீஸுகளிலே முக்கியமான அறிஞராகிய யஹ்யா இப்னு மஈன் என்ற அறிஞர் சொல்கிறார், அல் ஃபதா, இவர் ஒரு உறுதிமிக்க வாலிபர், இவரிலே எந்த குறையும் இல்லை, வாசனா அழகி ஹைரா என்று கூறி இவருடைய புகழ்களை, இவருடைய நல்ல பண்புகளை இமாம் யஹ்யா இப்னு மஈன் உயர்வாக சொன்னார்கள். அடுத்து இவர் சொல்கிறார், அம்ரு இப்னு ஹாரிஸ், எங்களுக்கு அம்ரு இப்னு ஹாரிஸ் சொல்கிறார். இவர் யார்? இவர் உண்மையாளர் தான், ஹதீஸுகளை அறிவிப்பதிலே இவர்களை எந்த தவறும் கிடையாது. ஆனால் பீஹி நசபுன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்திலே கொஞ்சம் காட்டமானவராக கோபமுடையவராக இருந்தார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே நடந்த அந்த பிரச்சனையிலே முஆவியாவின் ஆதரவாளராக இருந்தார். இவர் சொல்கிறார், அனி ஸுபைதி, ஸுபைதி எனக்கு சொன்னார். சொல்கிறார்கள் ஸுபைதியை பற்றி, சதூக்குன், அவரும் உண்மையாளர் தான். قال حدثنا يحيى بن جابر அவர் சொல்கிறார், எங்களுக்கு யஹ்யா இப்னு ஜாபிர் அறிவித்தார் என்று இமாம் ஸஹபி சொல்கிறார்கள், சதூக்குன், அவரும் உண்மையாளர் தான். அவர் என்ன சொல்கிறார்? அன்ன அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைரின் ஹத்தத்தஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைர் எங்களுக்கு சொன்னார். அவரை பற்றி இமாம் ஸஹபி சொல்கிறார்கள், சித்தத்துன், அப்துர் ரஹ்மான் இப்னு ஜுபைரும் உறுதிமிக்கவர் தான். அவர் சொன்னார், எனக்கு எனது தந்தை சொன்னார். அவருடைய தந்தையுடைய பெயர் என்ன? அப்துல் ரஹ்மான் இப்னு ஜுபைர். அப்துல் ரஹ்மானுடைய தந்தை பெயர் என்னங்க? ஜுபைர் இப்னு நுஃபைர் இப்னு மாலிக் இப்னு ஆமீர் சொல்கிறார். இமாம் ஸஹபி சொல்கிறார்கள், கால ஸஹபி ஸிகத்துன், இவரும் உறுதி மிக்கவர் தான், பலமானவர் தான். அஜ்ரக ஹயாத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் சிறுவயதாக இருக்கும் பொழுதே நபியை பார்த்திருக்கிறார் என்று கூறிவிட்டு, حدثه ان عبد الله بن معاويه الغاضري, இவர் சொல்கிறார், அப்துல்லாஹி இப்னு முஆவியா அல் காதிரி, கைசினத்தை சேர்ந்த அப்துல்லாஹி இப்னு முஆவியா என்ற நபித்தோழர் எனக்கு ஹதீஸை சொன்னார். ஒரு குட்டி சஹாபி பெரிய சஹாபி தனக்கு சொன்னதாக ஹதீஸை சொல்கிறார். புரியுதுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சின்னவராக என்ன இருக்கும்? குட்டி சஹாபி, நபியை பார்த்திருக்கிறார், ஆனா நபி தெரிந்து ஹதீஸுகளை படிக்கவில்லை, அந்த அளவுக்கு சின்ன வயதாக இருந்தார். இப்ப கவனிங்க, பிரச்சனை எங்க இருக்குன்னு சொல்லி. இப்ப குட்டி சஹாபி, சின்ன சஹாபி, ஒரு சஹாபி தனக்கு அறிவித்ததாக அறிவிக்கிறார். இதுக்கு மேல இந்த அப்துல்லாஹி இப்னு முஆவியா காதிரி என்பவர் சஹாபியா இல்லையா நமக்கு சந்தேகம் வரலாமா? இவ்வளவு தொடர்பு போதுங்க, எனக்குரிய 7-8 ராவிகளுடைய தொடர்பு போய் சஹாபிட்ட முடியுது. அந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. எந்த ஹதீஸ்? இப்ப முன்னாடி நம்ம படிச்சோமே, என்ன ஹதீஸ்? மூன்று தன்மைகள் இருந்தால் ஈமானுடைய சுவையை அடையலாம் என்று. இப்ப இந்த அப்துல்லாஹி இப்னு முஆவியா அல் காதிரியை சஹாபியா இல்லையான முடிவு செய்யறதா இருந்தா யார் முடிவு செய்யறது? நாங்களும் நீங்களும் முடிவு செய்யலாமா? அல்லது நமக்கு பின்னாடி வர நம்ம பிள்ளைங்க முடிவு செய்யலாமா? அல்லது நம்ம அத்தா முடிவு செய்யலாமா? யார் முடிவு செய்யணும்? சஹாபாக்களிடமிருந்து கல்வி படித்த அந்த தாபியின்கள் காலத்திலே உள்ள அந்த இமாம்கள் முடிவு செய்யணும். நாங்க இவரை பார்த்திருக்கிறோம், ஆமா இவர் சஹாபி தான், இவர் எங்களுக்கு இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னது சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அதற்கு தகுந்த மாதிரியான வயதுகள் எல்லாம் அங்கே இருக்கும். அப்ப இந்த சின்ன சஹாபி சொல்றாரு, அப்துல்லா இப்னு முஆவியா காதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொன்னார்கள் என்று. இப்ப இந்த அப்துல்லா இப்னு முஆவியாவை பற்றி இமாம் இப்னு அபி ஹாத்திம் சொல்கிறார்கள், லஹு சுஹ்பத்துன், இவர் நபியோடு தோழமை கொண்டிருந்தார். சுஹ்பத், சுஹ்பத்து ரசூல், நபியோடு இவருக்கு தோழமை இருந்தது பதிவாக இருக்கிறது என்று அபு ஹாத்திம் இப்னு ஹிப்பான் என்ற மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், லஹு சுஹ்பத்துன், இவருக்கு நபியோடு தோழமை இருக்கிறது. وقال ابن حجر صحابي நம்ம கடைசியா சொல்லும் பாருங்க, ஹதீஸ் கடையில பல பேருடைய விமர்சனங்களை கேட்டுட்டு கடைசியா ஹிஜ்ரி 700 முடிவு செய்யக்கூடிய அறிஞர்கள் என்று சிலரை அல்லாஹ் உருவாக்கினானே, இமாம் ஜஹபி, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, அதற்கு முன்னாடி இமாம் நவவி போன்றவர்கள், இவர்களை நாம் என்ன சொல்கிறார்கள், இந்த அப்துல்லா இப்னு முஆவியா காதிரி என்பவர் இவர் ஒரு சஹாபி என்று சொல்கிறார்கள். சரியா? இதுக்கு மேல இந்த ஹதீஸ் சஹி என்று சொல்வதற்கு வேற என்ன வேணும்? எந்த இமாம் ஸஹபியுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டுவீங்களோ அவங்க எல்லாரும் இந்த அறிவிப்புடைய வரக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களை பற்றி சதுர் துன் உண்மை பேசக்கூடியவரும் உறுதியானவரும் பலமானவர் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். கடைசியா சஹாபியோட முடியுது, சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப இதுக்கு மேல இவர்கள் என்ன சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் என்றால், எப்படியாவது எங்கேயாவது ஒரு சில அறிவிப்பாளர்கள் மேல ஏதாவது ஒருத்தர் குறை சொல்லியிருப்பார், அதை வச்சுக்கிட்டு இந்த ஹதீஸ் பலவீனம் என்று சொல்வது. அதற்கு மேல இன்னும் கொஞ்சம் போய் ஒருத்தர் சஹாபின்னு சொன்னா அவரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமா? அப்படி எங்கே நிபந்தனை இருக்கிறது? 124,000 சஹாபாக்களிலே அல்லது அதற்கு அதிகமான சஹாபாக்களிலே எத்தனை பேருடைய பெயர்கள் நமக்கு தெரியும்? ஹதீஸுகளை அறிவிப்பதிலே ஜிஹாதிலே கலந்து கொண்ட, ஹிஜ்ரத்திலே கலந்து கொண்ட பல சஹாபாக்களுடைய பெயர்கள் தான் தெரியுமே தவிர அத்தனை லட்சம் சஹாபாக்களுடைய பெயர்கள் நமக்கு பதிவு செய்யப்படவில்லை என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆனா இந்த சஹாபியை பொறுத்த வரைக்கும் அப்படி பதிவு செய்யப்படாத சஹாபியா? ஒரு சஹாபி என்பதற்கு அவருடைய வயது ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னார்கள் என்று சொல்வதுதான் அவர் சஹாபி என்பதற்கு ஆதாரம். இப்ப அடுத்த சந்தேகம் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப சஹாபினா இவருக்கு ஒரு ஹதீஸ் தான் தெரிஞ்சிச்சா, ஒரு ஹதீஸ் தவிர வேற ஹதீஸ் இவர் அறிவிக்கலையே, இன்னாலில்லாஹி. இப்படி நீங்கள் ஒரு முடிவு இதுதான் உங்களுடைய அளவுகோல் என்று வந்துவிட்டால், ஒரு ஹதீஸ் அல்ல நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை இது ஒரே ஒரு சஹாபி அறிவிக்கிறது, ஹதீஸ்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணுமே, ஹதீஸ்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணுமே என்று கூறி ஹதீஸ்களை மறுத்து கொண்டே செல்லலாம். என் இன்னொரு விஷயத்தை கேளுங்கள், குர்ஆனை ஒன்று திரட்டப்பட்ட போது சூரத்து தௌபாவுடைய ஒரு வசனம் மிஸ் ஆகிறது, சூரத்து தௌபாவுடைய ஒரு வசனம் மிஸ் ஆகிறது, அதாவது ஞாபகத்தில் சஹாபாக்கள் ஓதுகிறார்கள் ஆனால் எழுதப்பட்டதாக கிடைக்கவில்லை. பலருடைய ஏடுகளை எடுத்து பார்க்கும் பொழுது எழுதப்பட்ட ஏடுகளிலே எலும்புகளிலோ தோல்களிலோ எழுதப்பட்டதாக அந்த வசனம் கிடைக்கவில்லை. ஒரே ஒரு சஹாபி இடத்துல தான் கிடைக்கிறது அந்த வசனம், ஒரே ஒரு சஹாபி இடத்திலே கிடைக்கிறது. சஹாபாக்கள் அந்த சஹாபியிடமிருந்து அந்த எழுதப்பட்டதை வாங்கி பதிவு செய்து கொள்கிறார்கள். அப்ப ஒருவர் எழுதி வச்சிருந்தா நம்ப கூடாது என்ற அர்த்தம். அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பினாரே ஒவ்வொரு கூட்டத்துக்கும், 10 நபியா அனுப்பினானா, ஒரு நபியா அனுப்பினாரா? செய்தி சொல்பவர் உண்மையாளரா, உண்மைக்கு தகுதியானவரா என்றுதான் பார்க்கப்படுமே தவிர, 10 சென்று பொய் சொன்னாலும் பொய்யும் பொய் தான், 10 சொல்வதால பொய் உண்மையாகி விடாது. ஒருவர் உண்மை சொன்னால் செய்தி உண்மையாக இருக்குமே, ஆனால் அவர் சொல்வது உண்மைதான், ஒருவர் சொல்வதால் செய்தி பலவீனமாகி விடாது. அப்ப இந்த அடிப்படை மார்க்கத்தில் இல்லை சகோதரர்கள். அப்ப இது போக இந்த இமாம்கள் எல்லாம் இவர்களை சஹாபாக்கள் என்று ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு கடைசியா தங்களுடைய அந்த அறியாமையை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் நமக்கும் அவர்களுக்கும் ஹிதாயத்து தருவானாக, உள்ளத்தில் உள்ள சந்தேகங்களை கோடல்களை அல்லாஹ் போக்குவானாக. என்னமோ தெரியல, அவர் சொல்றாருதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்றாருதான், பல பேர் இவர் சஹாபின்னு சொல்லியிருக்கிறாங்க தான், ஆனா நம்ம அளவுகோல் படி இவர் சஹாபியுடைய இலக்கணத்துக்கு வரல, ஏனோ எல்லாரும் தெரியாம இவர் சஹாபின்னு சொல்லிட்டாங்க. எப்படி ஏனோ தெரியாம எல்லாத்துக்கும் இப்படி பின்னாடி ஒரு காலத்துல ஒருத்தர் வரப்போறாரு, அவர் ஹதீஸ வந்து இந்த ஹதீஸ பலவீனமாக்க போறாரு, அதனாலேயே முன்கூட்டியே நம்ம இவர சஹாபின்னு சொல்லி வச்சிருவோம் அப்படிங்கிற அவங்களுக்கு என்னமா அந்த அறிவு அவங்களுக்கு இருந்தா இல்முல்கைப் இருக்கா? என்ன பதிவு செய்ய வேண்டுமோ அதை பதிவு செய்தார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸை பார்க்க போனால் ஹதீஸ் அறிவிப்புல வரக்கூடிய அத்தனை அறிவிப்பாளர்களும் கடைசியில சஹாபி வரைக்கும் தொடர் சரியா இருக்குது. இதற்கு முன்னாடி வந்த மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீஸை சரியான தொடருடைய ஹதீஸ் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றால் எதிரே 1400 வாழக்கூடிய மக்களாகிய நாம் இந்த ஹதீஸை பலவீனமாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்ற கட்டளைக்கு விளக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜகாத்தை வசூல் செய்தார்கள். அதை சொன்னாலும் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு சஹாபி சொன்னால் என்ன, 100,000 சஹாபி சொன்னால் என்ன, அதை செயல்படுத்தி இருக்கிறார்கள். அபூபக்கர் செயல்படுத்தினார், அபூபக்கர் உமர் இவர்கள் எல்லாம் யோகமித்து ஒன்றை செயல்படுத்தி யாரும் மறுக்கவில்லையே. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமத்து ஹஜ்ஜி அவர்கள் மறுத்தார்கள் என்றால் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு சஹாபாக்களே மறுத்து விட்டார்கள். இது உமருடைய இஜ்திஹாத் என்று. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பினாவிலே 4 ரகாத்து தொழ வைத்தார்கள் என்றால் இது உஸ்மானுடைய இஜ்திஹாத். ஹதீஸிலே நாங்கள் அப்படி படிக்கவில்லை என்று உஸ்மானுடைய அந்த இஜ்திஹாதை மறுத்து விட்டார்கள். அப்ப சஹாபாக்களை பொறுத்தவரை ஹதீசுகளைத்தான் பின்பற்றினார்களே தவிர தனி மனிதர்களை எந்த சஹாபியும் பின்பற்றவில்லை. எனவேதான் நாம் சொல்கிறோம் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று. சஹாபாக்கள் தனி மனித வழிபாடு செய்யவில்லை, அபூபக்கரை மட்டும் கண்மூடித்தனமாக பின்பற்றவில்லை, ருமரை மட்டும் தனியாக பின்பற்றவில்லை. சஹாபாக்களுக்கு மத்தியிலே அபூபக்கருடைய ஜமாத், அபூபக்கருடைய மதுஹபு, உமருடைய மதுஹபு என்று இருக்கவில்லை. அபூபக்கர் ரசூலுல்லாவிடமிருந்து சொன்னால் எடுத்துக் கொள்வார்கள், சஹாபாக்கள் சொல்லும் பொழுது மாற்று கருத்து அங்கே நிலவவில்லை என்றார். பல நேரங்களிலே இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த சம்பவம் இதையும் உங்களுக்கு தேவைங்கிறதுனால இடையில சொல்லிக்கிற திரும்ப தலைப்புக்கு போவோம். கருத்து வேற்றுமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை எங்கே அடக்கம் செய்வது? முஹாஜிர்கள் தயாராக இருக்கிறார்கள், நாங்கள் மக்காவுக்கு கொண்டு செல்வோம் என்று. அன்சாரிகள் இங்கேதான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். சில முஸ்லீம்கள் பொது கபரிஸ்தானிலே கொண்டு போய் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். பல மாறுபட்ட கருத்துகள் நிலவுகின்றன. அபூபக்கர் வந்து சொன்னார், நபிமார்கள் எங்கே இறக்கிறார்களோ அங்கேதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். முடிஞ்சிச்சு அவ்வளவு. அத்தனை கருத்தையும் தூக்கி எறிந்து விட்டு அனைத்து சஹாபாக்களும் ஒருமித்து விடுகிறார்கள். கிலாபத்திலே பிரச்சனை ஏற்படுகிறது. முஹாஜிர் கலீஃபாவாக இருப்பாரா, அன்சாரி கலீஃபாவாக இருப்பாரா என்று அபூபக்கர் அங்கே ஹதீஸை சொல்கிறார். ரலியல்லாஹு அன்ஹு அல் அய்மத்து மின் குரைஷ், இமாம் கலீஃபாவாக இருப்பவர் குரைஷி வம்சத்தைச் சேர்ந்தவராக, கலீஃபா இமாமாக இருப்பவர் குரைஷி வம்சத்தைச் சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் பணிந்து விடுகிறார்கள். மாற்று கருத்து அங்கே நிலவுவதற்கு என்ன வேலை இருக்கிறது? ஹதீஸை அவர்கள் ஒன்று ரசூலுல்லா சொன்னார்கள் என்று சொல்லவில்லை என்றாலும் அவர்கள் இதைத்தான் சட்டமாக சொல்லி அது அங்கே மறுக்கப்பட்டிருக்கவில்லை என்றால் இந்த நிபந்தனை கவனத்தில் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா இல்லையா? அபூபக்கர் ஒரு செயலை செஞ்சாங்க, உமர் மறுக்கல, உஸ்மான் மறுக்கல, அலி ரலியல்லாஹு அன்ஹு மறுக்கல, சஹாபாக்கள் யாரும் மறுக்காமல் அதை அங்கீகரித்துக் கொண்டால் என்ன அர்த்தம் அது? இப்படித்தான் நபியுடைய தோழர்கள் அனைவரும் விளங்கி இருந்தார்கள். அந்த அடிப்படையில் தானே இந்த சட்டம் இவ்வளவு தெளிவாக வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆண்டும் ஜகாத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று. அப்ப ஒரு பொருளுக்கு ஜகாத் ஒரு வருடம் பூர்த்தியாகும் பொழுது கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு வருடமும் அந்த பொருளுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப இந்த ஹதீஸ் மறுமையை குறிக்கக்கூடிய இந்த ஹதீஸுக்கு நம்ம திரும்ப போகும் பொழுது அந்த வாசகத்தை பாருங்க, இவ்வளவு நேரம் நீங்க கேட்டதோட பொருத்தமாகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா மின் சாஹிபி தஹபின் வலா ஸில்லத்தின், யாருக்கு தங்கம் வெள்ளி இருந்து அதனுடைய ஹக்கை நிறைவேற்றவில்லையோ, எந்த தங்கம் வெள்ளி கையில இருக்கிறதோ அதனுடைய ஹக்கை அவர் நிறைவேற்றவில்லையோ, அவர் அதை அதற்குரிய ஹக்கை ஜகாத்தை கொடுத்து கொண்டிருக்கவில்லையோ, லாயு அஜி. அப்புறம் சிலர் சொல்கிறார்கள், அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் நரக நெருப்பால் செய்யப்பட்ட பாலங்களாக, தங்கம் பாலம் பாலமா வருதா இல்லையா கேட்க, அந்த மாதிரி மாற்றப்பட்டு நரக நெருப்பிலே சூடுகாட்டப்பட்டு அவனுடைய விழாவிலும் அவனுடைய நெற்றியிலும் அவனுடைய முதுகிலும் அவன் மஹ்ஷர் மைதானத்திலே நின்று கொண்டிருக்கும் பொழுது சூடு போடப்படும். பாதுகாப்பானா. சரி, சூடு போடப்பட்டு அந்த படுக்க காய்ச்சப்பட்ட அந்த தங்கம் வெள்ளி அதனுடைய சூடு குறைந்து விட்டால் உரீதத்திலகு மீண்டும் நரக நெருப்பில படுக்க காய்ச்சப்பட்டு கொண்டு வந்து அவனுக்கு சூடு போடப்படும். இவ்வாறாக 50,000 ஆண்டுகள் அவனுக்கு வேதனை நடக்கும். அல்லாஹ் தனது அடியார்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்கிறவரை அதற்கு பிறகுதான் அவனது முடிவு சொந்தமா நரகமா என்பதை பார்ப்பான். அடுத்து இந்த ஹதீஸுடைய தொடர்பின் ஒட்டகத்துக்கு சொந்தமானவன் இங்க இபில் என்பது நக்கிரம். யார் சில ஒட்டகங்களுக்கு சொந்தமாக இருக்கிறாரோ பிறகு அதனுடைய ஹக்கை அவர் கொடுத்து வரவில்லை என்றால் அப்ப அதனுடைய ஹக்குங்கும் போது இப்ப குறிப்பாயிடும். எந்த ஒட்டகம் இவர் கையில இருந்துச்சோ அந்த ஒட்டகத்துக்கு லா யுஅத்தி கொடுத்து வரவில்லை என்றால் அப்ப அதனுடைய ஹக்குல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த கருணையை பாருங்கள். ஜகாத் மட்டுமல்ல அந்த ஒட்டகத்திற்கு என்ன உரிமை இருக்கிறது என்ன தெரியுமா? அதனுடைய மடியிலே பால் சுரந்து விட்டால் அதை நீ கறக்க வேண்டும். கறக்காம நீ விட்டால் அதற்கு வேதனை. எந்த அளவு நமது மார்க்கம் மிருகங்களுக்கு கூட வேதனை செய்யக்கூடாது என்பதை இவ்வளவு முக்கியமான மறுமையை குறித்த ஜகாத்தை குறித்த விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அந்த ஒட்டகத்தினுடைய ஐவாய் பிராணி என்று சொல்வார்கள் வாயில்லாத ஜீவன் அதற்குரிய ஹக்கை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு துல்லியமாக சொல்லிவிட்டு செல்கிறார்கள் பாருங்கள். அந்த நபியா நம்மளை விளக்கம் சொல்லாமல் விட்டுவிட்டு சென்றிருப்பார்கள். அந்த நபியா நம்மை குழப்பத்திலே விட்டுவிட்டு சென்றிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருகங்களின் மீது காட்டிய அன்பை பாருங்கள். நபி அவர்கள் ஒரு தோட்டத்துக்கு செல்கிறார்கள். ஒரு ஒட்டகம் வருகிறது, அல்லாஹ்வின் தூதரோடு கொஞ்சுகிறது, தனது முகத்தை ரசூலுல்லாஹுடைய முகத்திற்கு அருகாமையிலே வைத்து தேய்க்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒட்டகம் என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த ஒட்டகம் என்ன பேசுகிறது தெரியுமா? இந்த ஒட்டகம் என்னிடத்திலே முறையிடுகிறது, அல்லாஹ்வின் தூதரே எனது எஜமானன் என்னிடத்திலே அதிகம் வேலை வாங்குகிறான் ஆனால் எனக்கு வயிறார உணவு கொடுப்பதில்லை என்று. இந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் யார் என்று அழைத்து அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட நபியை நாம் கிடைக்கப்பட்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட மார்க்கத்தை நாம் கிடைக்கப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களை யோசிக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அந்த ஒட்டகத்துக்குள்ள தெரியுமா அதனுடைய மடியிலே பால் வந்துவிட்டால் நீ கறக்க வேண்டும், இல்லை என்றால் அதற்கு வேதனை. அப்படி ஒட்டகத்திற்குரிய ஜகாத்தை நீ கொடுக்கவில்லை என்றால் நாளை மறுமையிலே அதே ஒட்டகங்களை கொடுத்த ஒட்டகங்களாக அல்லாஹ் எழுப்பி தடி நல்ல பருத்த ஒட்டகங்களாக அல்லாஹ் எழுப்பி அந்த ஒட்டகங்கள் இவனை கீழே தள்ளி மிதித்துக் கொண்டே இருக்கும், அப்படியே சுற்றி வந்து கொண்டே இருக்கும். முதல் ஒட்டகம் மிதிச்சுக்கிட்டே போய் கடைசி ஒட்டகம் மிதிக்கும், திரும்ப அதை முடியும் போது அடுத்த ஒட்டகம் முதல் ஒட்டகம் திரும்ப மிதிக்க ஆரம்பித்து விடும். இப்படியாக இவனுக்கு வேதனை நடந்து கொண்டே இருக்கும். 50,000 ஆண்டுகள் அல்லாஹ் தீர்ப்பை ஆரம்பிக்கின்ற வரை. அதுக்கு பிறகு வலா சாஹிபி கபாரின் வலா கனமின் லா யுஅத்தி மின்ஹா ஹக்கஹா. அடுத்து யார் சில மாடுகளை வைத்திருக்கிறாரோ, யார் சில ஆடுகளை வைத்திருக்கிறாரோ, அளவு வேற ஹதீஸ்ல வந்துருச்சு. ஒட்டகமா இருந்தா 5 ஆடா இருந்தா 40 மாடா இருந்தா இவ்வளவுன்னு சொல்லி விளக்கம் வேற ஹதீஸ்ல வந்துருச்சு. யார் அந்த சில ஒட்டகங்களை வைத்திருந்து, யார் அந்த சில மாடுகளை வைத்திருந்து, ஆடுகளை வைத்திருந்து லா யுஅத்தி மின்ஹா ஹக்கஹா அதனுடைய ஹக்கை அவர் நிறைவேற்றி வரவில்லை என்றால், அப்ப அதனுடைய ஹக்குனா ஏற்கனவே எது இருந்துச்சோ அதனுடைய ஹக்கு புதுசா வரதல்ல, நிறைவேற்றி வரவில்லை என்றால் அந்த ஆடுகளையும் மாடுகளையும் நல்ல பெரும் கொம்புள்ள ஆடுகள் மாடுகளாக கொண்டு வரப்பட்டு அவை தனது கால் குழம்புகளாலும் கொம்புகளாலும் அவனை குத்தும், அவனை மிதிக்கும். இப்படி ஒன்று முடியும் பொழுது அடுத்து கடைசியாக அந்த ஆடோ மாடோ முடியும் பொழுது முதல் மாடு ஆடு திரும்ப வர ஆரம்பித்து விடும். இவ்வாறாக 50,000 ஆண்டுகள் அவனுக்கு வேதனை நடக்கும். அல்லாஹ் அவனுடைய அடியார்களுக்கு தீர்ப்பு செய்யும் வரை. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக தெளிவான மார்க்கத்தை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த மார்க்கத்திற்கு உண்டான வழிகாட்டிகளோடு நம்மை விட்டு சென்றிருக்கிறார்கள். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறானோ வஸ்ஸாபிகு நல்லவலோன் மினல் முஹாஜிரீன வல் அன்ஸார் வல்லதீன தபஊஹும் பிஹ்சான். முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் இஸ்லாமிலே முந்தினார்கள், ஈமானிலே முந்தினார்கள். முஹாஜிர்கள் அன்சாரிகள் இவர்களை யார் பின்பற்றுகிறார்கள்? ஏன் அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றியவர்கள் என்று சொல்லவில்லை? குர்ஆன் ஹதீஸ் என்பது இவர்களை கொண்டுதான், இவர்கள் நபியிடமிருந்து எதை கேட்டு சொன்னார்களோ அது குர்ஆன், இவர்கள் நபியிடமிருந்து எதை கேட்டு சொன்னார்களோ அது ஹதீஸ். வல்லதீன தபஉஹும், அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திஹால எங்களுக்கு நேர்வழியை காட்டு என்று சொல்லும் போது குர்ஆன் சுன்னாவுடைய வழியை காட்டு என்று சொல்லி ஈஸியா முடிச்சிருக்கலாமே. அப்படியா சொல்லி இருக்கிறான்? நேர்வழி என்றால் அதற்கு வரை விளக்கணம் தேவை, அதற்கு உதாரணம் தேவை, அதற்கு யதார்த்தமான வாழ்க்கையிலே முன்னோடிகள் தேவை. அவர்கள் யார்? சிராத்தல் லதீன அன்அம்த, யார் மீது அல்லாஹ் அருள் புரிந்தானோ, அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள் யார்? நபி, நபியினுடைய தோழர்கள், ஈமானிலே அவர்களை பின்பற்றியவர்கள். இப்படித்தான் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். சகோதரர்களே, நாம் புரிந்து கொண்டு நாம் ஒரு ஆராய்ச்சியை செய்து கொண்டு பிறகு அந்த ஆராய்ச்சிக்கு மாற்றமாக ஆயத்துகளை திணிப்பதோ அல்லது ஹதீஸுகளை மறுப்பதோ ஒரு மூமினுடைய ஈமானுக்கு ஆரோக்கியமானதல்ல. அல்லாஹ்விடத்தில் துஆகிப்போம், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நேர்வழி காட்டியதற்கு பிறகு, நேர்வழியிலே நீ எங்களை செலுத்தியதற்கு பிறகு எங்கள் உள்ளங்களிலே கூணலை ஏற்படுத்தி விடாது. எங்களுக்கு உன் புறத்திலிருந்து அருளை தாயா அல்லாஹ், நீதான் மகா அருளுக்குரியவன், மகா கொடையாளி என்ற துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்போமா. யா முகல்லிபல் குலூப் தப்பித் குலூபனா அலா தீனிஹி, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, உள்ளங்களை எங்களது உள்ளங்களை தீனின் மீது நிலைப்படுத்தி வைப்பாயா. எப்போது குழப்பங்கள் வந்ததோ உண்மை யாரை கொண்டு அறியப்பட்டது? சஹாபாக்களை கொண்டு அறியப்பட்டது. ஹார்ஜியாக்கள், முழுச்சிலாக்கள், முருஜியாக்கள், கதவியாக்கள் என்று பலவிதமான கூட்டங்கள் உருவாகி ஒவ்வொருவரும் குர்ஆன் ஹதீஸை பேசினார்களே, அப்போது உண்மையான குர்ஆன் ஹதீஸ்யா, குர்ஆன் ஹதீஸின் உண்மையான கருத்து எது, எந்த குர்ஆன் ஹதீஸை அல்லாஹ்வும் ரசூலும் விளக்கினார்கள் நாடினார்கள் என்பதை யாரை கொண்டு இந்த உம்மத்து அடையாளம் கண்டது? சஹாபாக்களை கொண்டு அடையாளம் கண்டது. எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், எனது உம்மத், முந்தைய உம்மத்துகள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள், எனது உம்மத்தோ 73 பிரியும். அவர்களிலே ஒருவரை தவிர எல்லோரும் நரகவாதி என்று சொன்ன போது சஹாபாக்கள் அந்த நரகத்துக்கு போன 72 கூட்டத்தை பற்றி விளக்கங்களை, சொர்க்கத்துக்கு போன ஒரு கூட்டத்தை சொல்லித்தாங்க ரசூலுல்லாஹி என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் மிகச் சரியாக சொன்னார்கள், மா அன அலைஹி யௌம அஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதுதான் அந்த கூட்டம் என்று சொன்னார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தை, நபியினுடைய சுன்னாவை நமது சுய அறிவு, தர்க்கம், விவாதம், நம்முடைய லாஜிப்புகளை எல்லாம் கூற வைத்துவிட்டு சஹாபாக்களுடைய கண்ணியத்திற்குரிய அந்த நபி தோழர்களுடைய வழிகளை பின்பற்றி அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சொர்க்கத்தை அடைந்தது போன்று நாமும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சொர்க்கத்தை அடைய முயற்சி செய்வோமாக. எனது சொல்லிலே ஏதாவது தவறுகள் எழுந்திருக்குமானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருத்தி தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிலே, செயலிலே, சிந்தனையிலே, கருத்துகளிலே குழப்பங்கள், சீரேடுகள், வழிகேடுகள் நிகழ்வதை விட்டு நமது மௌத் வரை பாதுகாத்து அருள்வானாக. முஸ்லிம்களாக நம்மை மரணித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே நம்மை ஒன்று சேர்ப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.